Madhava, ஹலோ சுவாமி, எழையாச்சு பிரிட்ஜில் சரி சுவாமி, உங்க திருவள்ளுவர் ஆரம்பிச்சுக்கலாம்.
ஆரம்பிச்சுக்கலாம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்பாத யுக்ம தரதீரோ பிருங்கராஜம் த்ரயந்த யுக்ம கிருத பௌரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. என்னுயிரு தந்தளித்த வரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் வெறும் பூதோறும் அந்த வள்ளல் தெரிய நம்பி ஆள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்யக்குண்டா நாதமுனி ஷடகோபன் சேனினாசன் இன்ன முத திருமகள் இன்றி வரை முன்னிட்டு எம்பெருமான் திருவழிகளடைகின்றேனே. சமஸ்தஜனே வந்தே சைதன்யஸ்தன்யதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீனிவாசஸ்ய கருணாமிவ ரூபிணீம் கமப்ஜனமதிம் வந்தே கருணாவருணாலயம் வ்ருஷசீலதடஸ்தானாம் சுமயம் வ்யக்திமுபாகதம். திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுஜராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாமூர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சஞ்சித காமதேனும். எம்பெருமான் பிரபத்தி சம்பிரதாயத்தை தொடங்கி வைத்து அவ்வப்பொழுது ஆச்சாரியர்களை விடாமல் அவதரிப்பித்துக் கொண்டு வருகிறான். இக்காலத்திலும் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியர்களை அவதரிப்பித்துள்ளான். அப்படியான ஆச்சாரிய பரம்பரையில் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையான ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பரையில் தற்பொழுது எழுந்தருளிருக்கும் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீமுஷ்ணம் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகனுடைய திவ்ய வைபவத்தை சென்ற வாரம் தொடங்கி கொஞ்சம் அனுபவித்தோம். சென்ற வாரம் அனுபவித்ததனுடைய முக்கிய விஷயம் ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பரையில் பகவத் அனுகிரகத்தினாலே பூர்வாச்சாரியர்களுடைய அனுகிரகத்தினாலே 10 ஆச்சாரியர்கள் இதுவரை எழுந்தருளியிருந்தார்கள். தற்போது பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் 11வது ஆச்சாரியராக எழுந்தருளியுள்ளார். 11வது ஆச்சாரியராக எழுந்தருளிருக்கக்கூடிய பிரகிருதம் ஆண்டவனுடைய விசேஷத்தை அனுபவிக்கும் போது இதற்கு முன்னால் 10 ஆச்சாரியர்களும் என்ன ஒரு தனித்தனியான சில பெருமைகளை கொண்டிருந்தார்களோ அப்படியான ஒரு மகாத்மியத்தை நாம் ஒரு ஆச்சாரியரிடமே சேவித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும்படியான அளவுக்கு ரொம்பவும் ஒரு உயர்வான விஷயமாக இப்பொழுது நாம் நம் ஆச்சாரியரை பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவனை சேவிச்சுருக்கோம் என்ற விஷயத்தை சுருக்கமாக சொன்னோம். ஆச்சாரியர்களுக்கும் சம்பிரதாயத்துக்கு வேண்டியதான உயர்ந்த ஞானபக்தி வைராக்கியங்கள் அனுஷ்டானங்கள் என்றெல்லாம் பரிபூர்ணமாக இருந்தாலும் ஈஸ்வர சிருஷ்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கும். அப்படியான தனி விசேஷம் என்று அனுபவித்த போது 10 பேருடைய ஒரு அதிசயங்களும் ஸ்ரீமத் ஆண்டவனிடத்திலே இப்பொழுது சேவிக்கும்படியாக இருக்கிறது என்பது சாரமாக சொன்னோம். இப்படியான ஸ்ரீமத் ஆச்சாரியர் விசேஷமாக அவதரித்து அவருடைய பூர்வாசிரமத்திலேயே அவருடையதான சில பெருமைகளை இப்பொழுது இந்த வாரம் நாம் கொஞ்சம் அனுபவிக்கலாம் என்று உத்தேசமாக ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீகிருஷ்ணம் என்கிறதான ஸ்வயம் வெக்த க்ஷேத்திரத்திலே திருவவதரிச்சவர் என்பதையும் பார்த்தோம். ஆதியிலே பூமி எல்லாமே வராக க்ஷேத்திரம்தான். வராக க்ஷேத்திரம் என்பது எதனால் என்றால் பெருமாள்தான் இந்த பூமண்டலத்தையே மீண்டும் சமுத்திரத்திலிருந்து வெளிக்கொணர்ந்து வைத்து இதை ஒரு பரப்பு பூமியாக்கி இங்கே மனுஷர்கள் வாழும் அளவுக்கு செய்து வைத்தவர் என்பதனாலே வராக பெருமாளாலே தான் பூமியானது இந்த பரப்பை பெற்றது, இந்த இருப்பை பெற்றது என்பதனாலே கோலவராக ஒன்றாய் நிலங்கோட்டடை கொண்ட எந்தாய் என்று ஆழ்வார் அனுபவித்தது போல இது மொத்தம் வராக பெருமாளுடையதான ஸ்தாபனமானபடியினாலே மொத்தம் வராக பெருமா வராக க்ஷேத்திரமாக இருந்தது. அப்படி வராக க்ஷேத்திரமாக இருந்தது பிற்காலத்திலே சில சில விசேஷங்களினாலே அங்கங்கே எம்பெருமானுடைய விசேஷ மூர்த்திகளுடைய சேவை புதிது புதிதாக கிடைச்சதுனால இன்னும் சில விசேஷங்கள்லாம் நடந்ததுனால அந்தந்த க்ஷேத்திரங்களுக்கு பெயர் மாறிண்டே வந்தது. இருந்தாலும் பெயர் மாறாத க்ஷேத்திரங்கள் என்று எப்பவுமே வராக க்ஷேத்திரமாக இருந்ததா இருந்து கொண்டிருப்பதான க்ஷேத்திரங்களும் உண்டு. திருமலை என்றுமே வராக க்ஷேத்திரமாக தான் இருக்கு. அதேபோல இப்போ ஸ்ரீமுஷ்ணம் வராக க்ஷேத்திரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் வராக க்ஷேத்திரம் என்று பிராச்சீனமான அந்த வராக க்ஷேத்திரம் என்றதான அந்த திருநாமத்தையே மாற்றிக்கொள்ளாமல் இருக்கும் க்ஷேத்திரங்கள் உண்டு. அப்படியான வராக க்ஷேத்திரங்களிலேயும் பெருமாள் ஸ்வயம் வியக்தமாகவே தானே தன்னுடைய திருமேனியை சாலக்கிராம திருமேனியாக வெளிக்காட்டி கொண்டு பூவராகனாகவே எழுந்தொளிருக்கிற க்ஷேத்திரம் இந்த வராக க்ஷேத்திரம் என்று சொல்லும்படியான ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரம். வராக பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பெரிய பெருமைகளோடு இருக்கும் க்ஷேத்திரம். இந்த க்ஷேத்திரத்தில் தான் சுவாமியினுடைய திருவவதாரம் என்று பார்த்தோம். பாரத்வாஜ கோத்திரத்தில் சுவாமி அவதரித்த போது 1935 வருஷம் யுவ வருஷம் வைகாசி மாதம் திருவாதிர நட்சத்திரம். இந்த அவதார திருநக்ஷத்திரத்திலே ஏதோ ஒரு பெருமை தெரிவது போல எல்லாருக்குமே மனசில் படுகிறது. வைகாசி மாதம் அவதரித்ததுனால இப்போ நம்மாழ்வார் ஞாபகப்படுத்துகிறா போல இருக்கு. திருவாதிரையிலே அவதரித்ததுனால பாஷ்யக்காரரை ஞாபகப்படுத்துகிறா போல இருக்கு. நம்மாழ்வார் மொத்தம் தமிழாகவே பிரபந்தங்களை அருள் செய்தார். பாஷ்யக்காரர் மொத்தம் சம்ஸ்கிருதமாகவே கிரந்தங்களை அருளி செய்தார். நம்மாழ்வார் அருளி செய்தது மொத்தம் தமிழ் வேதாந்தமாக இருந்தது. பாஷ்யக்காரர் அருளி செய்தது மொத்தம் சம்ஸ்கிருத வேதாந்தமாக இருந்தது. இப்படி ரெண்டு வேதாந்தமும் சேர்ந்தாதான் நம்முடைய வேதாந்த சம்பிரதாயம் உபய வேதாந்த சம்பிரதாயம். நம்மாழ்வார் பிரவர்த்திப்பித்தது உபய வேதாந்த சம்பிரதாயம்தான்னாலும் அவர் சம்ஸ்கிருதத்திலே ஒன்றும் அருளி செய்யலை நமக்கு. பாஷ்யக்காரர் நமக்கு ஸ்தாபிச்சு கொடுத்ததும் உபய வேதாந்தமாக இருந்தாலும் அதே நம்மாழ்வாருடைய சம்பிரதாயமாக இருந்தாலும் தமிழிலே ஒன்றும் அருளி செய்யலை. ஆனால் இந்த ரெண்டு பேரையும் ஞாபகப்படுத்துகிறா போல இருக்கு. இந்த உபய வேதாந்த சம்பிரதாயத்திற்கு ஆதியிலே நமக்கு பிரபன்ன சந்தான கூட்டஸ்தர் என்று சொல்லும்படியான நம்மாழ்வாரையும் பின்னாலே தர்சனஸ்தாபகர் என்று விசேஷ கீர்த்தியோட நமக்கு ஆச்சாரியரான இந்த யதிராஜரையும் ஞாபகப்படுத்துவதாக இந்த திருநக்ஷத்திரமானது வைகாசி திருவாதிரை என்றதான திருநக்ஷத்திரமாக இருக்கு. இதை மறைமுகமாக சொல்லும்போது தனியன்லே சொன்னால் திரையந்த யுகமுகிருத பூரி பரிசிரமம் தம் என்று சுவாமியினுடைய பிரகிருதம் ஆண்டவனுடைய தனியனில் விசேஷம் என்னன்னா திரையந்த யுக்மகிருத பூரி பரிசிரமம் தம் என்பதான ஒரு வார்த்தை விசேஷமாக சேர்த்திருக்கா. முதல் வரியிலே சேர்க்கும்போது வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் என்று சொல்லும்போது வேதாந்த லக்ஷ்மண முனி என்று சொல்லும்படியான ஸ்ரீமந்த் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் பாரதம் பூராவும் சஞ்சரித்து இந்த ஆசிரம சம்பிரதாயத்தினுடைய பெருமையும் பரப்ப வைத்து சிஷியர்களையும் சேகரித்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கீர்த்தியோடு எழுந்தொழியிருந்த உத்தம ஆச்சாரியரான அதுவும் பூர்வத்திலே சாக்ஷாத் சுவாமி என்னும் முடியான வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், பழுத்தூராண்டவன் என்னும் முடியான வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், பேரழுந்தூராண்டவன் என்னும் முடியான வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், இப்படியான ஆச்சாரியர்களுடைய அபிலாஷையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனானபடியினாலே அப்படியான ஒரு பொருத்தமான கீர்த்தியோடு எழுந்தருள் இருந்த அந்த வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்னும் திருக்குடந்தை ஆண்டவனுடைய திருவடிவாரத்தில் காலக்ஷேபம் செய்தவர். அதனாலே உயர்ந்ததான பரிபூர்ணமான ரொம்பவும் அர்த்தமுள்ளதான ஞானத்தை பெற்றவர் என்ற விசேஷம் முதல் வரியிலே சொல்கிறோம். அதைத்தான் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதும் ஸ்ரீமத் திருக்குணந்தை ஆண்டவனுடைய திருவடிவாரத்திலே காலக்ஷேபம் செய்ததினாலே ஒரு உத்தமமான நிஷ்டையுள்ளதான ஞானத்தை பெற்றவர். சம்பிரதாய ஞானத்திலே விசேஷமாக ஒரு பூர்த்தியை பெற்றவர் என்ற அர்த்தம் சொல்வது முதல் வரி. இரண்டாவது வரியில் சத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் என்று சொல்றோம். அதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகனுடைய திருவடி வாரத்திலே ஆத்மசமர்ப்பணம் செய்து கொண்டு அதனாலே உபாய அனுஷ்டானம் பூர்த்தி பெற்றவர் என்ற அர்த்தத்தை சொல்வது தத்பாத யுக்ம சரசீருக பிருங்கராஜம் என்பது. அதை ஒரு கவிதையாக சொல்லியிருக்கு. எப்படியாக்கும், தேன் குடிக்க வண்டானது அந்த மலரை மொய்த்து கொண்டு அதிலேயே ஒரு ஆனந்தத்தை அடையுமோ, அதுபோல ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகருடைய திருவடியிலே, திருக்குழந்தை ஆண்டவனுடைய திருவடியிலே வண்டு போலே மொய்த்து கொண்டு ஒரு பக்தியை அனுஷ்டிப்பவர், பக்தியோடு இருப்பவர், நம்முடைய பிரபத்தி ஆச்சாரியர் என்று ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர் என்ற அர்த்தத்தை சொல்றது. அதனால முதல் வரியிலே திருக்குழந்தை ஆண்டவனுடைய திருவாரூரத்திலே காலக்ஷேபம் பெற்றவர், இரண்டாவது வரியிலே அதே திருக்குழந்தை ஆண்டவனுடைய திருவடிவாரத்திலே பரநியாசமாகிற உபாய அனுஷ்டானம் பூர்த்தி நிறைய பெற்றவர் என்று சொல்லி, மூன்றாவது வரியிலே அனுசந்தானம் பண்ணும்போது த்ரையந்த யுக்மகிருத பூரி பரிசிரமம் தம் என்று சொல்றோம். அதாவது த்ரையந்தம் த்ரையந்தம் என்று வேதாந்தம் என்று அர்த்தம் அதுக்கு. அந்த வேதாந்த யுக்மம் என்றால் உபய வேதாந்தம்னு அர்த்தம். உபய வேதாந்தத்திலே ரொம்பவும் பரிசிரமப்பட்டு பல ஸ்ரீகோஷங்களை சேவிச்சு பல மகான்களிடத்திலே அன்வயிச்சு, அதுபோல அனவரதம் வேதாந்த சம்பிரதாய சிந்தனமும் வேதாந்த சம்பிரதாயத்திலே பட்டணமும் வேதாந்த சம்பிரதாயத்தை பற்றினதான பேச்சுமாக இப்படி உபய வேதாந்த விஷயங்களிலே ரொம்பவும் பரிசிரமப்பட்டு கரை காணா கடலா இருக்கக்கூடிய இந்த வேதாந்த கடலிலே பெரிய ஞானத்தை சம்பாதிச்சவன் என்ற அர்த்தத்தை சொல்வது அந்த மூணாவது வரி. அதாவது உபய வேதாந்த சம்பிரதாய ஞானத்துக்காக ரொம்பவும் பரிசிரமப்பட்டு ஞானத்தை சேகரித்தவர் என்ற அர்த்தத்தை சொல்றது. அது என்ன மாதிரியான சூஜனம் என்ன, எப்படியாக்கும் நம்மாழ்வார் என்கிற தமிழ் வேதாந்தத்தை கொடுத்தவர், அவருடைய அனுகிரகத்தினாலேயே அவர் சொல்லி வச்சதான அர்த்தங்களை எல்லாம் சம்ஸ்கிருதத்தினாலேயே சொல்லி கொடுத்து சம்ஸ்கிருத வேதாந்தத்துக்கு ஒரு வாழ்வளித்தவர் இந்த ஸ்ரீபாஷ்யகாரர். இப்படியான ரெண்டு பேருடைய ஒரு பரிபூர்ண அனுகிரகம் இந்த சுவாமிக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு என்றதான விஷயத்தினால ரெண்டு வேதாந்தத்திலும் ரொம்ப பரிசிரமப்பட்ட ஆச்சாரியர் என்று ஒரு தாத்பரியம் மூன்றாவது வரியினாலே தோன்றது. அடுத்து அப்பேற்பட்ட ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்தியே, அப்பேற்பட்ட இந்த ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் என்று சொல்ல முடியாத ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகனிடத்திலே திருவடி வாரத்திலே நாம் சரணமடைகிறோம் என்றதான தாத்பரியத்தை உடையது இந்த தனியன். அதுவும் ஸ்ரீரங்கத்திலே அவதரிச்சவர், ஆச்சாரியராக அவதரிச்சவர், அதனாலே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்று. அப்புறம் பாஷ்யகாரருடைய பூர்ண அனுகிரகத்தினாலே பாஷ்யகாரருடைய க்ஷேத்திரத்திலேயே இருந்து ஸ்ரீபெரும்புதூர் க்ஷேத்திரத்திலேயே இருந்து ஞானத்தை அபிவிருத்தி பண்ணின்றவர், அதனாலே அவருக்கு ரங்கராமானுஜ மகாதேசிகன் ஒரு திருநாமம் சொல்லலாம். இல்லை உபனிஷத் பாஷ்யகாரருடைய க்ஷேத்திரமான வேளாமூர் க்ஷேத்திரத்திலே உபனிஷத் பாஷ்யகாரருடைய சிந்தனையோடே அவரிடத்திலே பக்தியோடே இருந்து அவர் சேவிச்சு கொண்டிருந்த பெருமாளை தானும் ஆராதிச்சு கொண்டு அங்கே உபனிஷத் பாஷ்யகாரரையும் பிரதிஷ்டை பண்ணி வச்சு அப்படி ஒரு உபனிஷத் பாஷ்யகாரருடைய சம்பந்தத்திலே பெருமை பெற்று கொண்டிருந்தவரான அப்படினால அதே பெருமையோடே இப்பொழுது நம் சம்பிரதாயத்துக்கு ஆச்சாரியராக அவதரிச்சிருக்கா என்ற திருநாமத்தோடே உபனிஷத் பாஷ்யகாரருடைய திருநாமமான ரங்கராமானுஜ மகாதேசிகன் என்ற திருநாமத்தோடேயே நமக்கு இப்பொழுது ஆச்சாரியராக கிடைச்சிருக்கார் என்று மனுசந்தானம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியாக பல அர்த்த விசேஷங்கள் நிறைஞ்சுதான் இந்த தனியனில் அந்த த்ரையந்த யுக்மகிருத பூரி பரிசிரமந்தம்னு சொல்லித்தே, அது நம்மாழ்வாருடையவும் ஸ்ரீ ராமானுஜருடையவும் ஒரு சம்பந்தத்தை காட்டுவதாக உள்ளது. அது திருநக்ஷத்திரத்திலேயே தெரிகிறது என்றதான விஷயம்தான் இப்போ சொல்ல வந்தது. இப்படியாக வைகாஜ திருவாதிரையிலே திருவதரிச்சவர் அவதரித்து நம்முடைய அந்த ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரத்திலே இருந்த பல உத்தமமான பெரியவர்களிடத்திலே அப்பொழுது விடாமல் சிறு குழந்தையாயிருக்கும் போதே ரொம்பவும் பாசமாகவும் பழகுவார், புத்திசாலித்தனமாகவும் பழகுவார், கொஞ்சம் விடா கொண்டராகவும் பழகுவார், ஓட்டி மனப்பாடையுமும் பழகுவார். வேண்டிய சமயத்திலே பணிஞ்சு போகக்கூடிய சுபாவத்தோடையும் பழகுவார். எல்லாத்தோட எல்லாருக்கும் பரம உபகாரியாக பழகுவார். ரொம்ப எந்த விஷயத்திலும் ஈடுபட்டு ஒத்தாசை பண்ணக்கூடியவராகவும் இருப்பார். அதே சமயம் விட்டு கொடுக்காம சண்டை போட வேண்டிய சமயத்தில் விடமாட்டார். இது மாதிரி பல முகங்களினாலும் ஒரு ஒரு விசேஷ வியக்தியாக எதுலேயும் ஒரு மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்து அது எல்லாருக்கும் ஒரு அரவணைச்சுண்டும் போவார். அதிகாரமாகவும் இருப்பார், ஒத்தாசையாகவும் இருப்பார், ரொம்பவும் பிரியமாகவும் இருப்பார். அது மேன்மையும் பாராட்டி கொள்ளாமல் அதே சிலையையும் விட்டு கொடுக்காம இப்படி ஒரு ஆச்சரியமான கலப்பு கூட்டான குணாதிசயங்களோட எழுந்தருள் இருந்தார் சுவாமின்றதுனால அங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் சுவாமியை. இந்த மாதிரியான குணங்கள் எப்படியாக்கும் பயிர் முளைவிடச்சேவே வீரியத்தோடே முளைவிட்டதுன்னா பெரிய மரமாக வரும், பெரிய பயிராக வரும்னு சொல்லலாமோ, அதுபோல சுவாமி அவதார திசையிலேயே ரொம்ப பிரகாசிக்கும்படியானதான ஞான விசேஷத்தோடும் சாதுரியத்தோடும் அதே சமயம் எல்லாரிடத்திலும் பிரியத்தோடும் அது உபகார புத்தியோடும் வளர்ந்துட்டு வந்தார். இதில் ஒரு ஒரு திருஷ்டாந்தத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும், அதுக்காக சொல்கிறேன். சுவாமிக்கு அங்கே ஸ்ரீமுஷ்ணத்தில் வடகலையாரோடு தெங்கலையார் எல்லாரோடையும் பிரியம் அதிகம். அதான் அங்கே விசேஷம், எல்லாரோடையும் பிரியம் அதிகம். எல்லாரும் இவரிடத்திலே பிரியமாக தான் இருப்பார். அது மாதிரியான ஒரு சன்னிவேசம் சுவாமிக்கு சுவாபாவமாக. சுவாமியே ஒரு ஆண்டவனே ஒரு சமயம் சாதிச்ச போது அங்கே குரங்குகள் அந்த காலத்தில் குரங்குகள் கிட்ட வந்ததுன்னா அது கொம்பால தட்டுறது, கல்லால் அடித்து விரட்டுறது, இதெல்லாம் வழக்கம். இப்படி அது வழக்கம்தான். சுவாமி ஒரு குரங்கு அப்படி குறுக்க கிட்ட வந்ததை பார்த்துட்டு எடுத்து கல் எடுத்து விசிறினார். அந்த குரங்கு ஓடி போய் எடுத்து அந்த கல் நேராக ஒரு சுவாமியினுடைய மூக்கில் போய் அடிச்சு கொடுத்து. அந்த சுவாமியும் ஆற்று வாசலில் வேத பாடம் சொல்லிகிட்டு இருந்தார். மூக்கில் அடிச்சு கொடுத்து ஒரே கொட்டுறது. அந்த சுவாமி தெங்கல சுவாமி. எல்லாரும் என்ன நினச்சிப்பா, தெங்கலை திருமணம் பார்த்து சுவாமி மேலே கல் அடிச்சுட்டாருன்னு நினச்சிப்பா. எப்போவுமே எப்படியும் இந்த விஷயத்தை உடனே டக்குன்னு மாற்றிக்கிறது, உடனே கோவப்படுறதுன்றது ஒரு சமுதாயத்தில் அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் இருக்கிற ஊரில் அந்த மாதிரியான விஷயங்களும் வரத்தான் வரும். இந்த பையன் அடிச்சுட்டான், வடகலை யாராவது பையன் தெங்கல சுவாமியை போட்டு மூக்கில் திருமண் பார்த்து கல் அடிச்சுட்டான் அப்படின்னு தான் ட்விஸ்ட் பண்ணுவாத. அவருக்கும் ஒரே ரத்தம். உடனே உடனே அக்கம் பக்கத்தில் உடனே வந்துட்டான். ஏன்டா அந்த சுவாமி அடித்தா வடகலையார் வடகலை புத்தியை காட்டிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உடனே மட மட மடமடான்னு ஒரே டென்ஷன் ஆகிடுது. அப்போ அந்த சுவாமி அந்த அடிப்பட்ட சுவாமி மூக்கில் ரத்தமாக கொட்டுறது. அந்த சுவாமி மூக்கு அப்படியே ரத்தத்தோடையே மூடின்ட்டு சொன்னாராம், இல்லை இல்லை அவன் என்ன அடிக்கலை, வராகன் என்ன அடிக்கலை, குரங்கு தான் அடித்தான், குரங்கு தான் அடித்தான் அப்படின்னு இவர் பக்கமாக அவர் பிரியமாக பேசினாராம். அதுபோல் அது எதுக்காக சொல்கிறதுன்னா ஆசையாக இருப்பா எல்லாருமே. எதிரியாக இருந்தாலும் சுவாமி கிட்ட ஆசையாக தான் இருப்பா. அப்படியான ஒரு ஒரு குணம் விசேஷம் சுவாமிக்கு. எல்லாருக்கும் உபகாரமாக இருப்பார், எல்லாரிடத்துலையும் பரிகாசமாக இருப்பார். ஆண்டவனுடைய பரிகாசம் எல்லா க்ஷணத்துக்கு க்ஷணம் எப்பவும் எல்லாரும் ரொம்பவுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். எத்தனை விதத்தில் எப்படியா ஒவ்வொரு க்ஷணத்திலும் அந்த பரிகாசம் என்றதான அந்த ஒரு கல்யாண குணம் போகவே போகாது. அந்த பரிகாச கல்யாண குணத்தில் இருக்கிற அடிப்படையான விஷயம் என்னன்னா எந்த விஷயத்தையும் லீலையாகவே பாவிச்சுக்கிறது, எல்லாம் பகவானுடைய லீலையாக பாவிச்சுட்டாது தான் அந்த மாதிரியான பரிகாச குணம் இருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ஹாஸ்யமான குணம் இல்லைன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு கோபதாபங்கள் தான் அது மலிஞ்சு போய் ரொம்ப அந்த மாதிரியான ஒரு தப்பான அபிப்பிராயம் வளர்ந்துடும். அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே லீலையாக எடுத்துட்டு எப்போவுமே ஹாஸ்யமான வார்த்தைகளோடு அதுலேயும் ரொம்பவும் யாரையும் புண்படுத்தாமல் ஹாஸ்யத்தில் எல்லாரும் கலந்து சிரிக்கிற மாதிரி, அதே சமயம் அந்த சொல்ல வேண்டிய விஷயம் இருந்தாலும் அந்த விஷயம் அதில் இருக்கும். நான் அடியேனே முன்ன பாதுகையில் பலமுறை இந்த விஷயங்களை எழுதியிருக்கேன். ஒரு சமயம் ஸ்ரீமடத்தில் இருந்து அப்பொழுது இருந்து ஸ்ரீகாரியம் சுவாமி ஆசிரமத்துக்கு வந்திருந்தார். காத்தால் தீர்த்த கோஷ்டியில் வழக்கப்படி நம்ம ஆசிரமத்தில் அந்த மரத்தில் தானே பாத்திரம், திருவாராதன பாத்திரம், அதிலேயே அதனுடைய உத்ரனியும் மரத்திலேயே இருக்கும், மரத்தில் வச்சுண்டு தீர்த்தம் சாய்ச்சுட்டு வந்தார் அந்த பரிய ஸ்ரீமடத்து ஸ்ரீகாரியம் சுவாமி பரமகு நரசிம்மாச்சார்ன்றவர். இன்னும் என்ன, இவ்வளோ ஐஸ்வர்யம் வந்தாச்சே, தங்க பாத்திரமா வச்சுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டார் அவர். அவருக்கு பேச்சு எப்படி இருக்கும்னா, அவர் பேசிச்சு தங்க பாத்திரமா வச்சுக்கோ வேண்டாமா அப்படின்னாரு. அவர் வார்த்தை அப்படி இருக்கும். சில பேர் ஒவ்வொருத்தர் அந்த உயிரெழுத்துக்களை நீட்டி குறைச்சி பேசுவார். சில பேர் வச்சுக்கணும் அப்படின்வா, சில பேர் வச்சுக்கோணும் அப்படின்வா, சில பேர் வச்சுக்கணும் அப்படின்வா. அந்த மாதிரி அந்த ஒரே ஒரே கான்றதையே கொஞ்சம் ஓவா ஆவா ஈவா பேசுறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் வழக்கம். அது வச்சுக்கோணும் அப்படின்வா, என்ன வச்சுக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு சில பேர் சொல்லுவா, வச்சுக்கணும் அப்படின்வா. அதெல்லாம் ஒரு அது சுவாமி தங்கா பாத்திரமா வச்சுக்க வேணாமா அப்படின்னு. உடனே ஆண்டவன் சொல்லிட்டு தங்கா பாத்திரம் எதுக்குன்னு, தங்க பாத்திரம் தங்க பாத்திரம் தங்கா பாத்திரம் தங்கமா இருந்ததுன்னா தங்கிறது கஷ்டமோ இல்லையோ, தங்கமா இருந்ததுன்னா அதை பத்திரமா பார்த்துக்கணும், களவு போகாம இருக்கணும். அதனால அவர் கேட்ட அடுத்த க்ஷணம் அவர் தங்கா பாத்திரமா வச்சுக்க வேண்டாமா அப்படின்னார். உடனே ஆண்டவன் தங்கா பாத்திரம் எதுக்கு அப்படின்னு, தங்காத பாத்திரம்னு அர்த்தம் அதுக்கு ஆண்டவன் கேட்டதுக்கு. ஒரு க்ஷணத்துல உடனே எல்லாரும் கல்லுன்னு சிரிக்கும்படியா இருந்தது. அதுல ஹாஸ்யமும் இருக்கு, விஷயமும் இருக்கு, அவர் கேட்டதுக்கு கேள்விக்கு பதிலும் இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு க்ஷணத்திலையும் ஆண்டவன் ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லாம் இதே மாதிரி ஆயிரம் இருக்கு. ஒரு சுவாமி ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னார், என்னப்பா கிளம்புற அப்படின்னார், இது மாதிரி உறவுக்கார பொண்ணு குச்சிப்புடி குச்சிப்புடி ஆடுறா, அதான் அது கூட்டுருக்கா போகணும் அப்படின்னா, ஏன்னா நானும் தான் இங்கே குச்சிப்புடி வச்சு நானும் தான் குச்சி பிடிச்சி நாடின்னு இருக்கேன் அப்படின்னா. அது மாதிரி எல்லாம் அந்த க்ஷணம், க்ஷணத்துக்கு க்ஷணம், அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது. ஒரு சுவாமி வந்தார், கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணியிருக்கேன், லைசன்ஸே வரல இன்னும் வியாபாரத்துக்கு அப்படின்னார். கவர்மெண்ட்லேருந்து வியாபாரத்துக்கு லைசன்ஸ் வரணும்னா லைசன்ஸ் இருந்தால் வந்துடுமே அப்படின்னார். லைசன்ஸ் போய் சொல்றதுக்கு சாமர்த்தியம் இருந்தால் வந்துடுமே கவர்மெண்ட்லேருந்து அப்படின்னார். அப்படியே ஒவ்வொரு க்ஷணமும் அது கேட்க கேட்க எல்லாமே அப்படியே ஆச்சரியமாக இருக்கும். இங்கே எவ்வளவோ இது மாதிரி, ஒன்றா ரெண்டா என் பையன் ஆசிரமத்துக்கு போயிருந்தான், அப்போ கையிலேருந்து கரம் ஆட்லேருந்து பண்ணி எடுத்துகிட்டு போய், அப்போ நாங்கள் ஆசிரமத்தில் போய் எடுத்துன்னு போய் வச்சுன்னு சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போகிற வழக்கம். அதுக்காக போவான் கையில் கதம்பம் சாப்பிட்டுருந்தான், ஆண்டவன் அந்த பக்கமாக எழுதியாச்சு, என்னடா சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னு, கதம்பம் சாப்பிட்டு இருக்கேன் அப்படின்னா, கதம்பத்தில் எல்லாம் உண்டு அப்படின்ட்டே போனார். எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் உண்டுன்னா என்னன்னு. அவர் சொல்லிகிட்டே போனார், கதம்பத்தில் கம்பம் உண்டு தம்பம் உண்டு, இதுபடி வரிசையாக சொல்லிகிட்டே போனார். அந்த கதம்பம்ன்ற வார்த்தையில், கதம்பம்ன்ற வார்த்தையில் எல்லாம் உண்டு. கதம்பம்னா எல்லாம் போட்டால் தானே கதம்பம் இல்லையா, எல்லா கறிக்காய்களும் போட்டு வச்சா கதம்பம். அப்புறம் அவர் சொல்லிட்டே அப்படியே தான் பாட்டுக்கு ஜோக்காக சொல்லிகிட்டே போனார், கதம்பத்தில் எல்லாம் உண்டுன்னு என்னதுன்னு யோசிச்சாங்க. அதுக்குள்ளேயும் அவர் சொல்லிகிட்டே போய் கதம்பத்தில் கம்பம் உண்டு தம்பம் உண்டு அப்படின்லாம் சொல்லிகிட்டே போனார் அவர். அது போல் பல விஷயம் ஒரு க்ஷணத்தில் க்ஷணம், எப்போவுமே அந்த சுச்சுவேஷனை சுற்றி ஒரு ஹாஸ்யமாக இருக்கிற சுபாவம். இதில் இதை எது சொல்ல வந்தேன், ட்ராக் மாறக்கூடாது. அது சுவாமி நடத்துல அது மாதிரியாக பழகி இருக்கிறதுனால சுவாமி அந்த சிங்கள சுவாமி இருக்கார், ஐயோ அவனை போய் கோஷிக்கிறாளே, நம்ம வராகரை போய் கோஷிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவரே அடி வாங்கின்னு ரத்தம் கொட்டுறது. சாதாரணமாக என்னன்னா அடி வாங்கினதுக்காகவே கோபம் வந்துடும், அது என்ன குரங்கு அடிக்கிறதுனா பார்த்தடி கூடாதான்னு தானே கோபம் வரும். இல்லை இல்லை இல்லை, அவன் மேலே தப்பு இல்லை, அவன் மேலே தப்பு இல்லை, குரங்கு அடித்தான் ஓடி போயிடுத்து, குரங்கு அடித்தான் ஓடி போயிடுத்துனாரா அவர். இது ஆண்டவன் சொல்லி விழுந்து விழுந்து சிரித்தார். பெங்களூரில் எழுதுகச்சே சொன்னார் இது. அது மாதிரி அது எல்லாரிடத்திலும் பிரியமாகவே இருக்கிற சுவாவம் ஸ்ரீமத் ஆண்டவன். அதனால எல்லாரும் பிரியமாக இருப்பா, வித்தியாசம் பார்க்க மாட்டார். அந்த 11 வயசுக்குள்ளேயே சுவாமிக்கு அது எல்லா விஷயத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு, எல்லா விஷயத்துலையும் எல்லா விஷயத்துலையும் இன்ட்ரெஸ்ட்டுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சுவாமி அவதரித்த போது 35வது 1935 1948 தான் அவர் ஊரை விட்டு வெளியில வந்து மதுராந்தக பாடசாலையில சேர்ந்தார். அதுக்கு முன்னாடி ஊர்ல தான் இருந்துட்டு இருந்தார். அப்ப ஊர்ல இருக்குச்சே அப்பா அவர் ஆற்றுல விசேஷமா உபநயனம் எல்லாம் பண்ணி வச்சார். அப்புறம் ஆற்றுலயே இருந்து வேதாத்தியனம், பெரியப்பா நம்ம நல்ல பண்டிதர்வர், அவரிடத்துலயே வாசிச்சார். அதே மாதிரி அங்கே அந்த ஊர்லயே இருந்த மகான்கள் இடத்துல எல்லாம் வாசிச்சார். இவர் ரொம்ப பண்டிதாள்லாம் இருந்தா அந்த காலத்துல. ஏன்னா சுவாமியினுடைய கொள்ளுத்தாத்தா நடுநாட்ட நாராயணாச்சார்னு சொன்னோம் இல்லையா, இந்த நடுநாட்டுக்கே ரொம்ப விசேஷமான பெருமையோட இருந்தவர், மகாத்மாவா இருந்தவர், ரொம்ப மகாஜானியா இருந்தவர், ஹைகிரீவனை சாட்சாத் கரிச்சிருந்தாரே. அவருடைய அண்ணன் அந்த அன்னையாரி மகாதேசியனுடைய பிரதான சிஷியராயிருந்து அவரிடத்திலே ஹைகிரீவ மந்திரத்தை உபதேசம் பெற்றதுனாலே அதனாலே ரொம்ப மகாஜானியா இருந்தவர் நடுநாட்ட நாராயணாச்சார் என்று அவர் சொன்னமோ இல்லையோ அந்த சுவாமி. அதனால அந்த சுவாமியினுடைய ஒரு வழியில நிறைய பேர் ஒரு இடத்துல வாசிச்சு ரொம்ப வித்வான்கள்லாம் இருந்தா. அது மாத்திரம் இல்ல, அந்த ஊர்ல மூணு மூணு விதமானவாளும் மாதுவாளும் உண்டு, அதே மாதிரி அத்வைதிகளும் உண்டு, நம்ம ஆச்சாரியாலும் உண்டு, தெங்கலையாரும் உண்டு, உலகலையாரும் உண்டு, இந்த மாதிரி ரொம்ப பேர் இருந்த காலம் அது. அதனால பெரிய நிறைய வித்வான்கள் இருந்ததுனால அதுல விசேஷமா சுவாமி கோபால தேசிகாச்சார்னு ஸ்ரீமுஷ்ணம் மகாவித்வான் கோபால தேசிகாச்சார்னு ஒரு சுவாமி, அவர்கிட்ட ரொம்ப நெருக்கமா இருந்து அவரிடத்துலேயே ரொம்ப பிரியமா இருந்து வாசிச்சார். அதே சாமாராவ்னு ஒரு சுவாமி, அப்புறம் அந்த ஊர்லயே ஒரு கனதங்கர ராமானுஷார்னு பேர் வாங்கின மகாவித்வான் ஒரு இருந்தார், அவளிடத்திலே வாசிச்சார். இப்படியே எல்லாரிடத்திலும் எல்லா எல்லாரிடத்திலும் போய் அவளிடத்தே சகஜமா இருந்து அந்த ஊர்ல எப்படி ஞானத்தை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கசடறக்கற்ற மகான்களிடத்திலே வாசிக்கும்படியான அந்த ஆரம்ப தசையிலே வாசிக்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் இருந்ததுனால அதுவும் பெரிய வசந்த வம்சத்திலே மகா ஜாதாவனுடைய வம்சத்திலே வந்ததுனால சுவாமிக்குமே அந்த விஷயத்தையும் வாசிக்கச்சே கசடறக்கற்கிற ஒரு ஒரு புத்தி விசேஷம் அது. எதுவாயிருந்தாலும் அந்த விஷயத்துல அப்படியே கசடு இல்லாம அந்த ஒவ்வொரு பதத்துக்கும் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் பண்ணி வாசிக்கிற சுபாவம் உண்டு அந்த காலத்துல. அதே மாதிரியான ஸ்வபாவத்தோடு தான் சுவாமி அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த வாசிக்கிற ஒரு வழி வந்துடுத்து ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. அப்படியாக இப்படி வாசிச்சுட்டு இருந்த காலத்துல ஸ்கூல் சேர்ந்தார். முதல்ல ஒரு ஏழாம் கிளாஸ் வரைக்கும் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல வாசிச்சுட்டு இருந்தார். அதே சமயம் ரெண்டு விஷயங்களை சம்ஸ்கிருதம் வாசிக்கிறது, யதாசக்தி அத்தியனம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது, யதாசக்தி திவ்ய பிரபந்தங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு இந்த விஷயமா இருந்தபோது அந்த ஊர்ல அப்போ இந்த பாரத தேசத்திலேயே இந்த குவிட் இந்தியா மூமெண்ட் அப்படின்றது, என்ன வெள்ளக்காரன் ஊரை விட்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு புரட்சியான சமயம். அதே சமயம் வெள்ளக்காரன் எல்லா ஊர்லயும் இந்த புரட்சியை நசுக்கின்ற இருந்த சமயம். அதுக்கு போலீஸ் தான், போலீஸ் வச்சுதான் நசுக்குவா. அந்த அந்த ஊர்லயும் இதே மாதிரியான சில மூமெண்ட் இருந்தது. அது அந்த வெள்ளக்காரன் யாரையும் எப்பவும் பிடிச்சிட்டு போயிடுவான், பிடிச்சிட்டு போயிடுவான், போ இதில் கொண்டு போய் போட்டுருவா, ஜெயிலில் போட்டுருவா, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கடுமையாக இருந்த காலம் அது. ஆண்டவன் 35 அவதரிச்சு அவருக்கு கொஞ்சம் அப்படியே ஊரை சுற்றி பார்க்குற அளவு வரைச்ச 8 வயசில் 1942-43 இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டு ரொம்ப தீவிரமாக இருந்து, அதாவது 42-47 இந்த மாதிரி வெள்ளக்காரனை எதிர்த்து ரொம்பவும் சிரமப்பட்டு போராடி கொண்டிருந்தாலும் இல்லையோ, ஆண்டவனுக்கும் நம்ம பாரத தேசம்னா அந்த சுதந்திரம் இருக்கணும்னு அந்த சின்ன வயசுலயே ஒரு அபிலாஷை. அந்த அபிலாஷையில அந்த வயசுல இவர் என்ன பண்ணுவார்னா, ஆண்டவனே சாய்ச்ச இவர் என்ன பண்ணுவாரா, அந்த செவத்துல எல்லாம் அந்த வெள்ளக்காரனுக்கு எதிராக அந்த வார்த்தைகள்லாம் வாசகங்கள்லாம் எழுதுறது. அங்கெல்லாம் போய் அங்கங்கே வாவாவுக்கிட்ட ஒருத்தருக்கிட்டையும் இதே மாதிரி இதை பத்தியே பேசுறது. வெள்ளக்காரன் எதுக்கு நம்ம ஊரில் ராஜ்யம் பண்ணுறது, நம்ம எல்லாரும் ஒன்றா இருந்து வெள்ளக்காரன்லாம் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரே உறுதியாக இருந்து அவனுக்கு எந்த விதமான மரியாதை கோஆப்ரேஷன்லாம் கொடுத்து அதெல்லாம் பேசினா இந்த தெரிஞ்சா பிடிச்சி போட்டுருவான். அவர் என்ன பண்ணுவாராம், அந்த செவத்தில் வாசகங்கள்லாம் எழுதுறதுக்காக எழுதினா யார் எழுதினாலும் எழுதின்றிருக்கச்சேவே வந்து பிடிச்சின்னு போயிடுவான் வெள்ளக்காரன், அதை போலீஸ்கார பிடிச்சின்னு போயிடுவார். ஆண்டவன் என்ன பண்ணுவாராம், ராத்திரி வேளையில் செவத்துலலாம் எழுதுவாராம். ராத்திரி வேளையில் எழுதினாலும் தெரிஞ்ச ராத்திரி காவல் உண்டு அப்பெல்லாம். இந்த இந்த ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால இந்த வெள்ளையனே வெளியேறு தீவிரமாக இருந்ததுனால அப்பெல்லாம் ராத்திரியிலையும் ரோந்துலாம் இருக்கும். அதனால அந்த ரோந்துக்காரன் கண்ணில் படாமல் இருக்கணும். அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு சுதந்திரமான வாக்கியங்கள்லாம் செவத்தில் எழுதணும்னு சுவாமி என்ன பண்ணுவாராம், உடம்பு பூரா கரியை பூசிண்டு இருட்டோடு இருட்டா வேஷ்டியம் நின்று கருப்பா அழுக்கா நடமாடினா தெரியாத அளவுக்கு அந்த ஒரே இருட்டு ராத்திரி வேளையில் ரொம்ப வெளிச்சம் கிடையாது. அப்போல்லாம் வீதிகளில் இந்த மாதிரியான எலக்ட்ரிக் லேம்ப்லாம் கிடையாது. அதனால இருட்டோடு இருட்டா உடம்புலாம் கரிய பூசிண்டு அது செவத்துலெல்லாம் போய் பெருசு பெருசாக எழுதிட்டு வந்துருவாராம். இது எதை காட்டுறது, எந்த விஷயத்துக்கும் வேண்டிய துணிச்சலை காட்டுறது. அதுக்கு சொல்கிறேன், அதுக்கு வேண்டியதான துணிச்சல், அதுக்கு வேண்டிய சாமர்த்தியம், அதுக்கு வேண்டியதான அது ஒரு ஒரு புத்திசாலத்தனம் அந்த காரியத்தை நிறைவேற்ற அளவில் எப்படியாயிருந்தாலும் எப்படியானாது சமாளித்து இதெல்லாம் அந்த முளையிலேயே கிளம்பி வர்றது சாமர்த்தியம். அதுக்காக சொல்லணும், ரொம்ப அடக்கமாக இருந்து பரம சாதுவாக இருந்து கோஷ்டிக்கு கூட வர்றதுக்கு சங்கோச்சப்பட்டுண்டு ஓரமாக இருந்து தீர்த்தம் வாங்கி கிச்சா கூட சில பேர் தீர்த்தத்தை வாங்க தெரியாமல் கீழே கூட்டிடுவோம். அந்த மாதிரியான அது சாதுன்னா சாதுவாக இருந்தாலும் சாமர்த்தியமாக இருந்தால் தானே அது மேலே பரிமளிக்கும். அந்த சுவாமியினுடையதான சாமர்த்தியம்னா இந்த போராட்ட அளவில் கூட சரி, அந்த போராட்ட அளவில் அந்த போராடி அதை எப்படி தான் எப்படி அபிலாஷப்பட்டாரோ அந்த மாதிரியாக நிறைவேற்றிக்கிற சாமர்த்தியம் சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. அது மேலே மேலே விசேஷமாக ஒரு சம்பிரதாய விலை வைலட்சண்யத்தோடையே பரிமளிக்கிறதுனால இப்போ ரொம்ப எல்லாருக்கும் நமக்கு நல்ல சம்பிரதாயத்தை நின்று ரட்சிக்கிறார்ன்ற அளவுக்கு அது வெளிப்பட்டு காண்கிறது. அதான் அங்கே விஷயம், அதை தான் அப்படியே சொல்ல வந்தேன். அதுபோல் ஒரு மனப்பூர்வமாக ஈடுபட்டு ஒரு காரியத்தை ஸ்தாபிச்சுக்கிற சாமர்த்தியம் சின்ன வயசுலேயே சுவாமிக்கு இருந்திருக்கு. சுவாமி அந்த அந்த வயசுக்குள்ளேயே இன்னும் இதே போல வளர வளர நிறைய விஷயங்களிலே ஈடுபாடு, அது நிறைய விஷயங்களிலே சாதிச்சுக்கிற சாமர்த்தியம் இருக்கு. சுவாமியே சின்ன வயசுலேயே அஷ்டாவதாரம் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறார். அது எனக்கு சுவாமியினுடைய பூர்வாசிரமத்திலே சம்பந்தப்பட்ட ஒரு மச்சினர் ஒருத்தர் பழக்கம் இருந்தார். அவர் அவர் பொன்விளைந்த களத்தூர் சேர்ந்தவர். அவர் பிரகிருதம் ஆண்டவரை பற்றி சில விசேஷங்கள்லாம் சொல்லுவார். அந்த சுவாமி இப்போ இல்லை, அவர் கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷங்கள் முன்னாடி அவர் பரமோதிச்சுட்டார். அதான் இருந்த வரைக்கும் சுவாமியை பற்றி விசேஷமாக சில வார்த்தைகள்லாம் சொல்லுவார். சின்ன வயசுலேயே சுவாமி சிலம்பம், இந்த சிலம்பம்னு இந்த கம்பு சண்டை, அந்த கம்பு அந்த அதெல்லாம் கூட அது அந்த கம்பு சண்டையை சொல்லி கொடுக்கறதுக்கு நல்ல ஒரு சூரனாக ஒரு முஸ்லீம் ஒருத்தன் தான். அந்த முஸ்லீம் கிட்ட போய் ஏதாவது வித்தியான்னு இருந்ததுன்னா அது நமக்கு பாதகம் இல்லாத வித்தியாக இருந்ததுன்னா யார்கிட்ட தெரிஞ்சுக்கணுமோ அவகிட்ட போய் சகஜமாக ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சுட்டு அந்த காரியத்தை ஸ்தாபிச்சுக்கிற அந்த சின்ன வயசில் ஒரு ஒரு அந்த சாமர்த்தியம் சுவாமிக்கு, ஒரு முஸ்லீம் கிட்ட போய் சிலம்பம் கத்துண்டாராம். ரொம்ப பிரமாதமாக சிலம்பம் ஆடுவார் அப்படின்னு, சிலம்பம்ன்றது இந்த கம்பு சண்டை ஓடுறது. அது மாதிரி எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டு, அது எல்லாத்துலேயும் ஸ்தாபிச்சுக்கிற சாதிச்சுக்கிற சாமர்த்தியம், அதுக்கு தகுந்த மாதிரியாக மனுஷாலை சேகரிச்சுண்டு செஞ்சுக்கிற சாமர்த்தியம். அதே போல் சின்ன வயசுலேருந்தே சுவாமிக்கு யோகாபியாசத்தில் ருச்சி. ஒரு சமயம் ஆண்டவன் ஆசிரமத்துக்கு வந்ததுக்கப்புறம் யாத்திரையாக நடந்து போயிட்டு இருந்தார். முதல்லலாம் கொஞ்ச நாள் நடந்து போயிட்டு இருந்தார், கொஞ்சம் வருஷங்கள் யாத்திரை நடந்து தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் ரொம்ப சிரமப்பட்டு முடியாமல் போனதுனால அதுக்கப்புறம் இப்போது வாகனத்தில் யாத்திரை நடக்கிறது. அது நடக்கச்சு தம்பி மாமா தான் ஒரு வாட்டி சொன்னார், ஆண்டவன் அப்படியே போச்சே வீதியோரமாக போயின்னு இருக்குச்சு பெரிய சாலையில், இந்த பக்கம் தெற்கு எல்லச்சே தான், கை கால் அலம்பிக்கிறதுக்கு ஜலம் தேவையாருந்துன்னு சொல்லிட்டு ஒரு கணத்தில் இறங்கினார் ஆண்டவன் கணத்தில் இறங்கினார். இறங்கினவர் அவர் சரி ஆண்டவன் கணத்தில் இறங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படி கணத்தை சுற்றி கொஞ்சம் தள்ளி ஆண்டா இருந்துட்டு ஆண்டவன் இறங்கின ஆண்டவன் எழுந்தே வரல, என்னடா எழுந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் எட்டி பார்த்தான்னா ஆண்டவன் அப்படியே மிதந்துட்டுருக்கார் ஜலத்தில், கணத்தில் மிதந்துட்டுருக்கார். மிதந்துட்டுருக்கு என்ன மிதக்கிறாரு ஆண்டவன், என்னடா ஆச்சு ஆச்சு 10 நிமிஷம் ஆச்சு 15 நிமிஷம் ஆச்சு ஆண்டவன் என்ன இப்படியே பயம் வந்துடுத்து எல்லாருக்கும். உடனே எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டோம், ஐயோ ஆண்டவன் மிதக்கிறார் ஆண்டவன் மிதக்கிறார் அப்படின்னு. இல்லைமா ஆண்டவன் மிதக்கிறாருன்னா என்ன மிதக்கிறார் எது மிதக்கிறார், எல்லாரும் பயந்தே போயிட்டா. உடனே அங்கே ஒரு குண்டை ஆண்டவன் மிதந்துட்டு இருந்த ஆண்டவன் ஹேய் நான் ஒன்றும் போகலடா அப்படின்னு குரல் கொடுத்தாராம். அதாவது அது எப்படின்னா அந்த நீர் அந்த ஜலத்தின் மேலே அப்படியே ஃப்ளாட்டாக மிதக்கிறது, அந்த ஜலத்தின் மேலே ஃப்ளாட்டாக மிதக்கிறதுன்றது அது ஒரு யோகாபியாசம் இல்லையா? அந்த பூர்வத்தில் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி பண்ணி அது பழக்கப்பட்ட ஒரு ஆசையில் அன்றைக்கி ஆண்டவன் அந்த மாதிரி கொஞ்ச நேரம் இருந்திருக்கார். அதுக்குள்ளேயும் சுற்றி இருந்தவாள்லாம் பயந்து போயிட்டார். எதுக்காகனா இது மாதிரி ஜலத்தில் யோகாபியாசம், ஸ்தலத்தில் யோகாபியாசம், இதெல்லாம் யோகாபியாசம் பண்ணுறதெல்லாம் அதெல்லாம் அதுவும் சின்ன வயசுலேருந்து ஆசை, எல்லாம் சின்ன வயசுலேருந்து ஆசை. அதுக்கு தகுந்த மனுஷால் அப்பப்போ கிடச்சிருக்கா. அதனால் அவள்கிட்ட யார் எந்த வித்தியை கிடைச்சாலும் அவளிடத்துல அந்தந்த வித்தியை போய் அவகிட்ட தெரிஞ்சுக்கிறது என்று ஒரு விசேஷ குணம் இருந்தது. அதனால் அதே போல் பல விஷயங்கள் சின்ன வயசுலேயே அஷ்டாவதானம் பண்ணுறது, சின்ன வயசுலேயே இது மாதிரி யோகா அபியாசம் பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே எல்லா காரியங்களும் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிறது. சின்ன வயசுலேருந்தே வைத்தியத்தில் அது அது வேறு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. வைத்தியங்கள மூலிகைகளில் மூலிகை தயார் பண்ணுறதுலேருந்து சில பேர் வைத்தியம் தெரிஞ்சுப்பா, இந்த மருந்து பேர் தெரிஞ்சுப்பா, அந்த மருந்து உபயோகப்படும்னு தெரிஞ்சுப்பா, அந்த மாதிரி இல்லை. அதான் அந்த மருந்து எப்படி பண்ணுறது, எந்த சாமான்களை ஓடு பண்ணுறது, எங்கேருந்து சாமான்களை சேகரிக்கிறது, மூலிகைகளெல்லாம் எங்கேருந்து சேகரிக்கிறது, இப்படியான இதெல்லாம் அது சின்ன வயசுலேருந்தே அது அது அடிநாள் தொட்டு இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. எப்படி சுவாமி வளர்ந்துன்றத அந்த 13 வயசாச்சு. 13 வயசான உடனே அந்த மதுராந்தகம் பாடசாலையில் சேர்ந்தார். மதுராந்தகம் பாடசாலை அப்போ ஸ்ரீமத் ஹரிசிங்கர் இன்ஜினியர் ஹரிசிங்கர் ஸ்தாபித்து வச்சு அது நான் அப்போ நடந்துட்டு இருந்தது. அப்போ 14 பாடசாலையில் அப்போ சேர்ந்தார்ண்ணா தேவனாராம சுவாமி. தேவனாராம சுவாமி காலத்தில் சேர்ந்துருப்பார் நினைக்கிறேன். மதுராந்தகம் பாடசாலை சேர்ந்து அங்கே இருக்கிற கிட்டலாம் அந்த ஆச்சாரியால்கிட்டலாம் அங்கே பாடம் சொல்லி கொடுத்துட்டுவா கிட்டலாம் ரொம்ப அபிமானமாக இருந்து இங்கே பாடம் வாசிச்சுட்டு இருந்தார். அப்போ தான் சொல்லுவா சுவாமியை பற்றி சொல்லச்சே சுவாமியோட வாசிச்சவா சொல்லுவா, எல்லா பசங்களும் என்ன பண்ணுவா, அப்போல்லாம் பசங்களுக்கு ராத்திரி அவ ரூமில் படிச்சுக்கிறதுக்கு ஒரு ரூமில் 3 பசங்க 4 பசங்க அந்த மாதிரி விடுவா பாடசாலையில். அதே மாதிரி ஒவ்வொரு பசங்களும் வாசிக்கிறதுக்கு என்பதுக்காக 2 பசங்களுக்கு ஒரு இந்த விளக்கு, கிருஷ்ணாயில் விளக்கு இந்த மாதிரி கொடுப்பா ராத்திரி வேளையில் பசங்க வாசிக்கிறதுக்குன்னு. ஏன்னா அஸ்தமிச்சா விட்டு இருட்டு எடுத்தோன்னா அப்புறம் 7லேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் பசங்க இருட்டிலேயே இருந்தால் படிக்க முடியாது. அதனால் அப்போல்லாம் எலக்ட்ரிக் லேம்ப் கிடையாது, பசங்களுக்கு கொடுப்பா. அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணோம்னா அதுதான் சீக்கிரம் ராத்திரி சில பசங்கள்லாம் ராத்திரி சீக்கிரம் ஆனவுடனே படுத்துன்றோம், இல்லைன்னா இங்கேனா விளையாட போயிடுங்கள், ராத்திரி இருட்டில் விளையாட போயிடுங்கள். சுவாமி அந்த மாதிரி பசங்கக்கிட்டேருந்து அவாவுக்கு சிம்னி லைட் இருக்கும், அவாக்கிட்டேருந்து கிருஷ்ணாயில் கேட்டு வாங்கிக்கிறது. நீ தான் ஒன்று வச்சுக்கலையோ இல்லடா கொடுறா, உன் கிருஷ்ணாயில் கொடுறா அப்படின்னு கேட்டு வாங்கி அவா கிருஷ்ணாயிலையும் சேர்த்து அதை வாங்கி வச்சுட்டு அதை கிருஷ்ணா அந்த தன்னுடைய விளக்கில் குத்தி குத்தி அப்படியே ராத்திரி ரொம்ப நேரம் புஸ்தகம் வாசிக்கிறது. அது ரொம்ப நேரம் அந்த ஸ்ரீகோசம் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு புஸ்தகம் கிடச்சிருத்தோன்னா அந்த புஸ்தகத்தை படிக்காமல் விடுறது கிடையாது. இப்போ சில பேர் புஸ்தகம் வாங்கினா புஸ்தகம் மேலோடமாக ஓட்டுவா, அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஆட்டம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கலான்னு அதுக்கப்புறம் வேறு காரியம் வந்துடும், வேறு புஸ்தகம் வந்துடும், அவ்வளோதான், அந்த புஸ்தகமும் பார்க்க மாட்டா, இந்த புஸ்தகமும் பார்க்க மாட்டா, இப்படி ஓடி போயிடும் சில பேருக்கு. அந்த சுவாமிக்கு அப்படி இல்லை, கையில் புஸ்தகம் வந்துடுச்சுன்னா அது ஏதோ நம்ம வாசிக்கிறதுக்கு தான் வந்ததுன்ற மாதிரி ஒரு அபிப்பிராயம். அதனால் அந்த புஸ்தகத்தை வாசிக்கிறது, அது வாசிக்கச்சே ராத்திரி வேளையில் இந்த பசங்களுக்கு விளக்கு இல்லைன்றதுனால அந்த விளக்கு கடன் வாங்கிக்கிறது, அந்த கடன் வாங்கி ராத்திரி பூரா வாசிக்கிறது. இதே மாதிரி விடாமல் ஸ்ரீகோஷம் பார்க்கணும். அதுவும் அந்த குணம் இப்போவும் கூட, இப்போ ரொம்ப தள்ளலை, இப்போவும் கூட அந்த குணம் இருக்குது. முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு இருந்த வரைக்கும் கூட போவார், ராத்திரியெல்லாம் புஸ்தகம் பார்ப்பார். இப்போவும் கூட நடுராத்திரி எழுந்தேந்து புஸ்தகம் பார்க்குறார். அது இருந்தாலும் இப்போ கொஞ்சம் அசக்தியாக இருக்குது. ஒன்றும் ராத்திரியெலாம் புஸ்தகம், ராத்திரி 1 மணி வரைக்கும் கூட புஸ்தகம் பார்க்குற வழக்கம் உண்டு. உடம்புல தெம்பு இருந்ததுன்னா உடனே ஸ்ரீகோஷம் பார்க்குற சுவாவம். இதுவும் அந்த அந்த காலத்துலேயே அந்த அடிநாள்லேருந்தே வந்திருக்குது. எதனாலன்னா அந்த விஷய அந்த புஸ்தகத்தில் இருக்கிற விஷயமானது படிக்க படிக்க அது மேலே மேலே அதுலேயே சிந்தனை போய் அதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்ட் வளர்ந்து அந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாக தீர்மானமாக மனசில் பதிய வச்சுக்கிற வரைக்கும் வாசிக்கிற ஒரு அதனால தான் சுவாமி எது வாசித்தாலுமே ரொம்ப தீவிரமாக அந்த கசடர வாசிக்கிற சுவாவம், அதே மாதிரி எடுத்து சொல்லச்சேவும் கசடர சொல்லி கொடுக்குற சுவாவத்தை பார்க்கலாம். அங்க அதே மாதிரி. ஆனா அங்க அந்த மதுராந்தகம் பாடசாலையில ஒரு வருஷம் தான் வாசிச்சுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வாசிச்சதுக்கு அப்புறம் இங்க காக்குமானு பாடசாலை அப்படின்னு ஒன்று இங்கே மெட்ராஸில் இருந்தது சுவாமி. அப்புறம் அங்கேருந்து மெட்ராஸுக்கு வெளியாச்சு. மெட்ராஸில் சென்னப்பட்டணம் இருக்கோ இல்லையோ அங்கே ஒரு பாடசாலை ஒன்று இருந்தது, அது காக்குமானு பாடசாலைன்னு சொல்லுவாள். அந்த பாடசாலையில் தான் மீதி படிப்பெல்லாம் முடித்தார். அப்படியே முடிச்சா விட்டு அங்கேயும் அங்கே காக்குமானு பாடசாலையில் படிக்கச்சேவும் எல்லாம் பசங்களுக்கெல்லாம் உபகாரம். எதுவாக இருந்தாலும் பசங்க ஏதாவது ஒத்தாசை வேணும் அப்படின்னு சொன்னால் எதுக்காக இருந்தாலும் வராகாச்சார் கிட்டத்துல தான், வராகன்கிட்ட வரா இப்படி எல்லாமே வராகன்கிட்ட சொல்லி சொல்லி பசங்க ஒன்று ஒன்றுக்கும் எந்த ஒத்தாசைக்காக இருந்தாலும் ஒரு இடத்துல கேட்குறது எல்லாத்தையும் சாமர்த்தியமாக முடிச்சுருவார். எல்லாம் நிறைய அங்கங்கே அங்கேயும் சில கதை சில சில கதைகள்லாம் உண்டு. அதெல்லாம் ஆண்டவன் எப்போவாவது அப்படியே சொல்லுவார். சொல்லச்சே ஒரு பையன் அம்மா வந்தா அம்மா வந்தா பாடசாலையில் தங்கக்கூடாது, அதிகாரிகளுக்கு தெரியாமல் அம்மா அங்கே தங்கிட்டு இருந்தா அந்த பையனுக்காக, அவன் பர்மனெண்ட்டாக இல்லை, அப்படியே வருவா ரெண்டு நாள் வருவா நாலு நாள் வருவா ஒரு வாரம் இருப்பா, அவள் பெரியவாள் வெளியார் யாருக்குன்னு தெரியாமல் இருக்கணும் அந்த மாதிரி வந்துருக்குச்சு. ஒரு நாள் அந்த அம்மா போயிட்டான்னா அந்த பையனை அங்கேயே ஆடல, வந்து தங்கினது வேற தங்கின தப்பு வேற போறாது குறிச்சு அங்கேயே வேற போயிட்டா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஆண்டவன் தான் அம்மா வந்தா உடம்பே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தானே தூக்கிண்டு தானே உடம்பு போயிட்டவள தானே தூக்கிட்டே இன்னும் பயப்படாத நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போவோம். வந்தா உடம்பு சரியில்லை மாமி ஒரே கண்ணை மூடி படுத்துட்டு இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அது வெளியில கொண்டு போய் அப்புறம் பாடசாலைக்கு வெளியில கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி போயிட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்படி இப்படி அது சொல்லி கடைசியில் அந்த பையனுக்கு காப்பாற்றி விட்டார். அதுக்காக சொல்கிறேன் அம்மாவை கூப்பிட்டு வச்சுட்டு கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லச்சு கூட்டுன்னு வந்து வர வச்சுட்டு போயிடுவோம் போயிட்டான்னா எப்படி ஆண்டவன் சொல்ற மாதிரி ஆண்டவன் எவ்வளோ அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்றி விடுறது. அதுபோல் எல்லாருக்கும் ஒத்தாசையாக இருப்பார். அப்புறம் அங்கேருந்து பாடசாலைக்கு விசேஷமாக சுவாமியினுடைய ஞானாபிவிருத்திக்கெல்லாம் விசேஷ காரணம் என்னன்னா ஸ்ரீபெரும்புதூர்ல வந்து பாடசாலையில் சேர்ந்தார். அதுதான் முக்கியமான விஷயம். அது சுவாமிக்கு ஆண்டவனுடைய ஞானாபிவிருத்தி தசை அந்த ஒரு 14-13 வயசுலேருந்து அந்த ஞானம் எல்லாருக்குமே அந்த சமயத்துலலாம் கொஞ்சம் லோகம் புரியக்கூடிய டைம் இல்லையா, அதனால சிரோமணி வாசிக்கிறதுக்காக சுவாமி ஆண்டவன் ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலைக்கு வெளியாச்சான். அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் சேர்ந்து அங்கே பாஷ்யகாரத்து வடிவாரத்தில் அந்த மண்ணில் அந்த அந்த மண்ணில் வாசித்தது, அங்கே அங்கே அந்த பாடசாலையில் மகான்களிடத்தில் பாடம் கேட்டது, அதுதான் சுவாமிக்கு நல்ல எப்படியாக்கும் ஒரு பயிராக இருந்தாலும் பயிரை நல்ல பூமியிலே வச்சு வளர்த்தா அந்த நல்ல பூமியினுடைய சுபாவத்தினாலே பயிரானது செழிப்பாக இருக்குமோ அதுபோல் ஒரு நல்ல சன்னிவேசம் சுவாமிக்கு ஏற்பட்டது. அதான் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ஸ்ரீபெரும்புதூர் பாடசாலை வாசித்த காலம்தான் ஞானாபிவிருத்திக்கு ஒரு பொற்காலம்னு சொல்லணும். அங்கேயே சுவாமி சிரோமணியும் வாசித்தார், அதே போல் அங்கே தமிழ் வித்வான் படிப்பும் வாசித்தார் என்று நினைக்கிறேன். அந்த ஸ்ரீபெரும்புதூரில் இருந்தபோது அங்கே பெரிய ராமானுஷார்னு ஒரு சுவாமி தெங்கல சுவாமி, அவர் நல்ல ஞாதா நல்ல பண்டிதர், அதே சமயம் தேசிகன் கிரந்தங்கள்லாம் கூட துவேஷம் இல்லாதவர் அவர் அப்படின்னு சொல்லுவார். தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமான ஞானியாக இருந்தவர். அந்த சுவாமியினிடத்தில் நிறைய புஸ்தகங்களை அவரிடத்துல போய் அவருடைய காலக்ஷேபங்களில் போய் அன்வயிச்சு அவர் காலக்ஷேபங்களில் அன்வயிச்சதுனாலே அவளுடைய வழியும் நன்னா தெரிஞ்சுட்டார் அவர். ஸ்ரீபெரும்புதூரில் மொத்த தங்கலையாரும் ஃப்ரெண்டு. இதே ஸ்ரீபெரும்புதூரில் அங்கே கொஞ்சம் தீவிரம், வடகல தெங்கல தீவிரம், அது தீவிரமான ஊர் அது. ஆனால் இருந்தாலும் வடகலையாரும் தீவிரமாக இருப்பா தெங்கலையானும் தீவிரமாக இருப்பா, ஆனால் சுவாமி மாத்திரம் எப்படின்னா அத்தீவிரமான தெங்கலையாரும் ஸ்ரீமத் ஆண்டவனிடத்துல மாத்திரம் ரொம்ப பிரியமாக இருப்பா, ரொம்ப நம்ம தங்காத்து குழந்தை மாதிரி வச்சுப்பா, அது மாதிரியான பழகுவார் அவர். ஒத்தாசையாகவும் இருப்பார், அதே சமயம் தன்னுடைய விஷயத்தை விட்டு கொடுக்காமையும் இருப்பார், ரொம்ப ஃப்ரெண்டாக பழகுவார், ஹாசியமாகவும் பழகுவார். அதனால எப்போ வாதம் பண்ண வேண்டிய சமயத்திலே வாதமும் பண்ணுவார், அரவணைக்க வேண்டிய மாதிரி இருந்தால் அரவணைக்க அரவணைப்பார். இது மாதிரி எல்லா விதமாகவும் ஒரு கலப்பு கூட்டாக இருந்ததுனால எல்லாருக்கும் பிடிக்கும். அதான் சொல்லுவார் சுவாமி, பெரிய ராமானுஷாருக்கு அவருடைய குமாரனோட எனதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னுவார். அது மாதிரி பழகியிருக்கார். அது பெரிய அவர் குமாரனை விட என்கிட்ட தான் ரொம்ப பிரியமாக இருப்பார் என்று இன்றைக்கும் சொல்லிக்கிறார். அது மாதிரியாக அது அந்த அப்பேற்பட்ட மகாவித்வானிடத்தில் ஒரு புத்திர வாத்சல்யத்தை பெற்று அவரிடத்தையே வாசிச்சுட்டு வந்ததுனால அது தென்னாச்சாரிய விஷயங்கள்லாம் நல்லா பழக்கம். அதே சமயம் பெரிய விஷயங்களை வாசிக்க வாசிக்க மகான்களிடத்துலேயே நமக்கும் ஞானம் அபிவிருத்தி ஆறுதோ இல்லையோ. இப்படிலாம் இருக்க எல்லாத்துக்கும் முக்கியமான விசேஷ காரணம் என்னென்னா, இந்த பாடசாலையில் நாவல் பாகம் கிருஷ்ணமாச்சாரன்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். ரொம்ப மகா வித்வான், மகாஜாதா. தர்க்க பாடத்தில் அவருக்கு ஈடாக சொல்லவே முடியாது. அவர் யாருன்னா, இப்போ NSR சுவாமின்னு சொல்கிறோமே, NS ராமானுஜ தாத்தாச்சார் அப்படின்னு சதுசாஸ்திர வித்வான் பிரசிடென்ட் அவார்டு வாங்கியிருக்கார். இப்போ சமீபத்தில் ஃப்ரான்ஸ் கவர்மெண்ட்டுடைய செவேலியர் அவார்டு கூட வாங்கியிருக்கார். ஒரு சம்ஸ்கிருத வித்வானுக்கு இந்த மாதிரி வித்வானுக்கு அவார்டு கொடுக்கறதுன்றதே வழக்கம் கிடையாது போல இருக்கு அந்த பிரான்ஸ் கவர்மெண்ட்டுக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு தேசாந்தரத்தில் இருக்கிற வித்வான்னு அவருக்கு சொல்லி அந்த காலத்தில் பெரிய பெரிய இந்த புள்ளிகளுக்கெல்லாம் தான் இந்த செவாலியர் அவார்டு கொடுக்குறா. இதோ இப்போ கூட சமீபத்தில் ஐஸ்வர்ய ராய்க்கு கொடுத்தா அப்படிங்கிறா, அந்த காலத்தில் அமிதாப் பச்சனுக்கு கொடுத்தாங்கிறா, இந்த மாதிரி சத்யஜித் ரே கொடுத்தாங்க, சிவாஜி கணேசனுக்கு கொடுத்தாங்கிறா. இது மாதிரியான இந்த லௌகிக பிரபுக்களுக்கெல்லாம் தான் இந்த மாதிரி அவார்டெல்லாம் கொடுக்குற வழக்கம். அப்படி இருக்குதே அந்த செவாலியர் அவார்டை சுவாமிக்கு போன வருஷம் கொடுத்துருக்கா NSR சுவாமிக்கு. அந்த NSR சுவாமியினுடைய ஞானத்துக்கெல்லாம் காரணம்னா அவர் திருத்தோப்பனார் தான். திருத்தோப்பனார்கிட்ட தான் அவர் வாசிச்சார். அப்போ அவர் NSR சுவாமி அவர் திருத்தோப்பனார் இடத்துல அந்த பாடசாலையில் ஸ்ரீபெரும்புதூரில் வாசிச்சுட்டு இருக்குச்சே சுவாமியும் நம்ம ஆச்சாரியரும் அவரிடத்துல அப்போ வாசிச்சுட்டு இருந்தார். அந்த அங்கே காலக்ஷேமம் பண்ண ஒரு அனுகிரகம்தான் ஆண்டவன் பலமுறையும் சாதிச்சாயி. அந்த சுவாமியினுடைய திருவடி பலன்தான் இவ்வளவு ஞானமும் கிடைச்சதுன்னு ரொம்ப விசுவாசமாக சொல்லி ஆகும் அந்த கிருஷ்ணமாச்சார சுவாமியினிடத்துல. அதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, அந்த சுவாமியும் அப்படி தான், இப்போ என்ன சாரும் அதை தான் சொல்கிறார். என்னன்னா, எங்கள் அப்பாவுக்கு என்னை விட சுவாமி கிட்ட தான் ரொம்ப பிரியம் அதிகம், அவங்ககிட்ட தான் புத்திர வாத்சல்யம் மாதிரி ரொம்ப அதிகம்னுவார். இப்பவும் இப்போ ஏழு இருக்கார் இல்லையா சுவாமி, இப்பவும் சொல்லுவார், யாரிடத்துலையும் பழகினா பெரியவா கிட்ட பழகச்சே அவ தன் குழந்தைன்னு நினைச்சுக்கிற மாதிரியாக, தன் குழந்தைன்னு எப்படின்னா தன்னுடைய நிஜமான குழந்தை கூட ஒரு மாத்து கம்மி தான், ஒரு மாத்து அப்பால தான், இந்த இவன் தான் நம்ம குழந்தைன்னு நினைச்சுக்கிற மாதிரி அதெல்லாம் நடந்துக்கிறதுல தானே இருக்கு இல்லையா. வெறும காரணம் இல்லாமல் பிரீத்தி வந்துடாது, அது நடந்துக்கிறதுல இருக்கு. நான் எப்படி அந்த ஒரு பக்தி ஒரு கைங்கரிய ருச்சி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் செஞ்சு கொடுக்குற சுபாவம் அதெல்லாம். அதுலேயும் விசேஷமாக என்னென்னா, அந்த கிருஷ்ணமாச்சார சுவாமிக்கு கை காலில் ரோகம் உண்டு. அந்த ரோகம் உண்டுன்றதுனால அந்த காலில் ஜலம் அடியும், காலெல்லாம் ஜலம் அடியும், அந்த ஜலம் அடிஞ்சுட்டே இருக்கும். அதனால அது ரொம்ப உபதிரவமாக இருக்குன்றதுனால சுவாமி அப்போ என்ன சாக்ஸ் போட்டுப்பார். அது என்ன வைத்தியம் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. அதனால் அந்த ஜலம் வடிஞ்சு ரொம்ப உபதிரவமாக இருக்குன்னு அந்த சாக்ஸ் போட்டுப்பார். அந்த சாக்ஸ் போட்டான்னா அது உள்ளேருந்து வந்த அந்த ரோக நீர் வடிஞ்ச சாக்ஸோ இல்லையோ அதை தோய்க்கிறதுன்றது அது பொதுவாக மற்றவாளுக்கெல்லாம் பிடிக்காது. யாருக்காக இருந்தாலும் அது பிடிக்காதுன்னு சொல்லலாம். அது அந்த சாக்ஸை சுவாமி தன் அவகிட்டேன்னு கையால் வாங்கி தான் தோச்சு போட்டு அதை நல்லா பளபளான்னு, அந்த சின்ன குழந்தையாக இருக்கிற வயசில், அந்த சின்ன பால்யமான வயசு இல்லையா, அந்த சமயத்தில் ஷோ நம்ம ஆச்சாரியனுடைய நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியாருடைய கால் இப்படி நோகிறது என்று அந்த அந்த அபிலாஷையில் அந்த அருவறுப்பே தெரியாமல் அந்த சாக்ஸை வாங்கி நல்லா தோச்சு பளபளான்னு கவனமாக, நம்ம கூட ஆற்றுல துவச்சிக்கிற உடம்பு துடைச்சிக்கிற டவலை துவச்சி போடுறதுக்கு மறந்து போயிட்டு அந்த ஐயோ டவல் இல்லையா சரி போ ஈரட்டவல் என்று திருப்பியும் ஈரட்டவலையா துடைச்சிக்கிறது, இது மாதிரி பல பேருக்கு உண்டோ இல்லையோ அப்படிலாம் அந்த மாதிரிலாம் விட்டு கொடுக்காம சுவாமி அவருடைய அந்த திருவடியில் அந்த திருவடி சாக்ஸை அழகாக நல்லா பூர்ணமாக அது நல்லா போகும்படியாக துவச்சி பளபளன்னு வெயிலில் காய வச்சு அது ஒவ்வொரு வேலைக்கும் சுவாமிக்கு நல்லா புதுசாக போட்டுக்கிற மாதிரி அது மாதிரி எப்படியாக்கும் ஒரு நர்சிங் பண்ணுவார். அது சின்ன வயசுல அந்த அருவருப்பு தெரியாம வாத்தியாரிடத்துல பிரீத்தினால அந்த மாதிரி ஒரு நர்சிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவா. இது ஆண்டவன் சொல்லல எனக்கு, அத சொன்ன மத்தவா சுவாமியினுடைய கூட பழகினவா சொல்லியிருக்கா. அப்படியான ஒரு பிரியம் அது. அந்த பிரீத்திய, இந்த பிரீத்தியில இருக்கிற கல்யாண குணத்தை பார்க்கணும். அதான் விஷயம். வாத்தியார்னா வாத்தியாருக்கு கைங்கரியம் பண்றதுனால ஞானாபிவிருத்தி வரும். அது ரொம்ப ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணினாதான் ஞானாபிவிருத்தி வரும்னு சாஸ்திரத்துல பல இடங்கள்ல சொல்லியிருக்கு. கைங்கரியத்தினாலே மாத்திரம் ஞானாபிவிருத்தி வந்துரும்னே சொல்லியிருக்கு. வாத்தியார்கிட்ட வாசிக்கிறதுனால வர்றது கிடையாது, வாத்தியாரிடத்துல சுஸ்ரூஷ பண்றதுனால தான் ஞானாபிவிருத்தி வரும்னு சொல்ற சுவாமி தேசிகனுமே இத ரகசியத்திரே சாரத்துல ஆரம்பத்திலேயே சொல்றார். ஒருத்தரிடத்திலே வாசிச்ச, ஒரு ஆச்சாரியனிடத்திலே வாசிச்ச சிஷ்யாளுக்கு ஞான தாரதமியம் வருவது எதனாலன்னா, இந்த ஆச்சாரிய பக்தியில தாரதமியத்தினாலையும் ஆச்சாரிய சுஷ்ரூஷையினாலே தாரதமியத்தினாலையும்னு. இதுல பாகவத மகாபாரதத்தை ஆரம்பிக்கச்சே வியாச பகவான் மகாபாரதத்துல எத்தனையோ நல்ல விஷயம்லாம் சொல்ல போறார், கடலா சொல்ல போறார். ஆனா இருந்தாலும் ஆரம்பிக்கச்சே மூணு கதை சொல்றார் அவர் ஆதிபர்வாவில். என்னன்னா, சத்விஷயங்கள்லாம் மனசுல படிக்கிறதுக்கு படிக்கிறதுனாலே வந்துடாது. அது எந்த வித்தியா இருந்தாலும் கேவலம் படிப்பினாலே வராது. அதை சொல்லி கொடுக்குற ஆச்சாரியரிடத்திலே பக்தியோட இருந்தான்னா, படிக்காம இருந்தா கூட ஆச்சாரியரிடத்துல இருக்கிற வித்திய சிஷ்யனுக்கு வந்துடும் என்று முதல்ல சொல்லணும். மகாபாரதத்துல சொன்ன விஷயங்கள்லாம் சத்விஷயங்கள் மனசுல பதியறதுக்கு வேண்டிய முன் யோக்கியதை என்னன்னா, அது பூர்வ யோக்கியதை என்னன்னா, பூர்ணமான ஆச்சாரிய பக்தி என்றதை சொல்றதுக்காக ஒரு கதையெல்லாம் மூணு கதை சொல்லுவார். அந்த மூணு கதையை ஒரு கதையில சொல்லுவார். ஒரு சிஷ்யன் வந்தான் குருவனிடத்துல, போனா அந்த ரிஷி அவரிடத்துல பாடம் வாசிக்கிறதுக்கு வந்த பையனுக்கு பாடமே சொல்லி கொடுக்கல, வேலை வாங்கிட்டு இருந்தார். அவனும் ரொம்ப ஸ்ரத்தையா வேலை செஞ்சுட்டு இருந்தான். பாடம் என்னைக்கு சொல்லி கொடுக்க போறாரோன்னு பார்த்துட்டு இருந்தான். அவர் பாடமே சொல்லி கொடுக்கல, வேலையே வாங்கிட்டு இருக்கார். இங்க போ மாட்டை மேய்ச்சின்னு வா, அதை போ கட்டை வெட்டிண்டு வா, இது அங்க போய் போய் கழனிய பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி இப்படி அடிஞ்சு இப்படி சொல்லிட்டு இருக்கே. ஒரு நாள் நல்லா மழை பெஞ்சுது ராத்திரி வேளையில. இவர் சொன்னாரு, ஏகமா மழை பெய்யுறதுடா, பயிர்ல ஜலம் சேர்ந்துட போறது, போய் அதெல்லாம் அண்டை வெட்டி திருப்பிட்டு வா தண்ணிய அப்படின்னு சொன்னார். அந்த பையன் போனான். போனான்னா ஆச்சாரியருடைய வயல்ல குபுகுபுன்னு ஜலம் பாயிருது பக்கத்து கழனியில இருந்து. அது பார்த்தான், என்ன செய்யறதுன்னு தெரியல. எவ்வளவோ போட்டு மண்ணை போட்டு கல்லை போட்டு பார்த்தான், அடைய முடியல. பார்த்தான் இதெல்லாம் அடைய மாட்டேன்றதுன்னு சொல்லிட்டு அந்த ஜலம் பாயிற அந்த சந்து வாய்க்கால அப்படியே மண்ணை போட்டு மேல படுத்துட்டு விட்டான் குழந்தை. ராத்திரி ஆயிடுத்து, ஜலம் நின்று போச்சு, பயிர் காப்பாத்தியாச்சு, ஆனா பையன் உடம்புலாம் விரைச்சு போச்சு. பையன் வரவே இல்லையா, ராத்திரி அனுப்பிச்ச பையன் காத்தாறு வரைக்கும் வரலையேன்னு சொல்லிட்டு அந்த ரிஷி வந்து பாக்குறாரு. டேய் பையா பையான்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டான்னா இந்த பையன் ஈன சுரத்துல குரல் கொடுக்குறான். அடே நீங்க இருக்கேன் ஆச்சாரியரேன்னு குரல் கொடுத்தறேன், எங்கடா இருக்க அப்படின்னா, அது இங்கதான் படுத்துட்டு இருக்கேன், தண்ணி பாயறதே என்ன பண்றது தடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா. நான் வந்து பார்த்தாரு, அப்படியே அடா அப்படியே கண்ணீர் விட்டாரா அந்த ஆச்சாரியன். டேய் இப்படியாடா ஒரு ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணுவா, அப்படி பயிர் பாழா போறதுன்னு சொல்லிட்டு நீ படுத்துட்டு நீ பாழா போயிடுவ போல இருக்கடா, எழுந்து வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சுன்னு அந்த குழந்தையடே, நான் உனக்கு இனிமே வித்தியை சொல்லி தருவானாண்டா, உனக்கு இருக்கிற ஆச்சாரிய பக்தி இருந்தா வித்தியெல்லாம் கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்னாரா, வித்யா வந்துடுத்து அவனுக்கு, அவன் வாசிக்காமையே ஞானி ஆயிட்டான் அப்படின்லாம் கதை சொல்லுவார் வியாசர். அது போல ஆச்சாரிய பக்தி இருந்ததுன்னா வாசிக்காம இருந்தா கூட கதை ஞானம் வந்துடும் சொல்லுவார் இந்த சுவாமி. அந்த மாதிரியான ஒரு அனுஷ்டானத்தோட அந்த சுவாமியினிடத்துல அந்த நாவல் பாக்கும் கிருஷ்ணமாச்சார்னு பேர் இந்த சுவாமிக்கு. அந்த சுவாமி நிலத்துல ரொம்ப பக்தியோடு இருந்து அப்பேர் அந்த அந்த மகாஜ்ஞாதாவா அந்த சுவாமி சொல்லுவா. அப்பேற்பட்ட அந்த அந்த சுவாமியினுடைய அந்த ஞான பாகம் தான் அவருடைய குமாரருக்கு வந்திருக்கு. அந்த குமாரர் இப்போது ஜெகத் பிரசித்தராக ஏற்றிருக்கார். ஜெகத்திலே அவர் இந்த பாரத தேசத்திலே இவ்வளவு ஈடான பெருமையோடு இருக்கிறவா யாரும் இல்லை இன்னைக்கு. அது யாரும் இல்லைன்றத இந்த இந்த பிரெஞ்சு அவார்டு வேற கொடுத்து அதை நிரூபிக்க வரை நிரூபிச்சுட்டா. அப்படியான ஞானபாகத்துக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சுவாமின்னு சொல்லுவா. சிவரும்புதூர், சிவரும்புதூர்ல எழுந்த அந்த பாடசாலையில இருந்த நாவல் பாகம் கிருஷ்ணமாச்சார சுவாமி அவரிடத்திலே ரொம்ப பக்தியோட இருந்து அவரிடத்திலே வித்தியையும் கிரகிச்சுண்டார். வித்தியை கிரகிச்சதோட அது மாதிரி நல்ல ஆத்ம குணங்கள் எல்லாம் ரொம்ப விசேஷமா. அந்த சுவாமி எதுவும் ரொம்ப சாந்தர், ரொம்ப ஆத்ம குண பரிபூர்ணர் அந்த சுவாமின்னு சொல்லுவா. அப்படியாக அவரிடத்துல இருந்த விஷயங்கள்தான். எதுக்காக அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல ஏழு இருந்தது தான் சுவாமிக்கு, நம்ம ஆச்சாரியருக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அபிவிருத்திக்கு காரணம் அந்த ஸ்ரீபெரும்புதூர்ல நல்ல வித்வான்கள் இருந்த ஊர். அது ரெண்டு பக்கத்து வித்த தென்கல வடகல வித்வான்கள் எல்லாரும் இருந்த ஊர். அதுலேயும் எல்லா இடத்துலையும் பிரியமா இருந்து திருவடிவாரத்திலே ஈடுபட்டு எல்லா இடத்துலையும் விஷய கிரகத்தை வித்தியாசம் இல்லாமல் கிரகிச்சுண்டிருந்த ஊர். அதனால இப்பவுமே கூட சுவாமிக்கு தென்கலையாருடைய சமாச்சாரங்கள்லாம் மொத்தம் அத்துப்படி. சமாச்சாரங்கள்னு சொல்றது எப்படின்னா, அவ விஷயங்களும் அத்துப்படி, அவளுடைய வம்புகளும் அத்துப்படி. அதனால அவ வம்புகள் அத்துப்படியா இருக்கிறதுனால அவ வம்புலாம் நாடி நரம்பு பிடிச்சு வச்சுட்டு இருக்காரோ இல்லையோ. அதனால சுவாமி கிட்ட அதெல்லாம் ஒன்றும், மற்றவாள்லாம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் யாராவது ரொம்ப வாயாடினானா நாடி நரம்ப பிடிச்சிருவார் ஆண்டவன். அது இப்பவும் உண்டு, பார்த்துட்டு தான் இருக்கேன், எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த சாமர்த்தியம் எதனாலன்னா, அது அங்கே பழகினதுல எல்லாம் வித்தியையும் வந்தது, அவளுடைய பரிச்சயமும் வந்தது, அவ சமாச்சாரங்களும் தெரிஞ்சது, அதே போல வம்புகளும் தெரிஞ்சது, எல்லாம் தெரிஞ்சது எல்லாமும். அப்படியா ஸ்ரீமத் ஆண்டவன் அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் இருந்ததில் முக்கியமாக இதெல்லாம் கடந்த ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பாஷ்யகாரரிடத்துல அபாரமான பிரேமம் வந்துடுத்து. ஸ்ரீமுஷ்ணத்தில் அவதரித்து இருந்த சமாச்சாரங்கள்லாம் போக, என்ன இருந்தாலும் ஸ்ரீபெரும்புதூரிலே பாஷ்யகாரர் பக்கத்திலேயே இருந்து கண்ணார சேவித்து அனுபவித்து, பேரொன்றும் மற்றில்லை நின் சரணந்தி, பேரழித்தற்கு ஆறொன்றும் இல்லை மற்றை சரணந்தி, என்று பொருளை தேருமவர்க்கும் எனக்கும் உனைத்தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்னு ராமானுஷா மெய்மை கூறிடிலே என்று அமுதனார் சொன்னா போல, ஒரு ஈடுபாடு வர்றதுக்கு ராமார்ஜுனத்தந்தாதிலே பாஷ்யகார அனுபவிச்சா மாதிரி அவ்வளோ எப்படி யாரால அனுபவிக்க முடியும்? அந்த அனுபவத்துக்கெல்லாம் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா சுவாமியினுடைய எதிராஜ சுத்ததி தான் சொல்லணும். அனுகல்பூதமுரபித்ததம் சதா மஜஹத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். பெருமாள் திருவடி பிரதானமானு கேட்டான்னா பாஷ்யகாரர் ஆசிரயிச்சா விட்டு, பாஷ்யகாரருடைய கல்யாண குணங்களை கேட்டா விட்டு, அவருடைய ஸ்ரீசூக்தியை அனுபவிக்க ஆரம்பிச்சா விட்டு, பெருமாள் திருவடியை அப்பால இருக்கட்டும் சுவாமி, நமக்கு இப்பாலே வேண்டியது பாஷ்யகார திருவடி தான்னு சொல்லும்படியாக வச்சுடுமாம். அது அணுகல் பபூதமுரபித்பதம் சதாம் தேசியம் சாதிக்கிற பெருமாள் திருவடியை அப்பால தள்ளிட்டு பாஷ்யகார் திருவடியை பிடிச்சுப்பா. பெருமாள் திருவடி வேண்டாமா அப்படின்னா, இருக்கட்டும் எதுக்கும் ரெண்டாவது சாய்ஸா வச்சுக்கலாம்னு சொல்லிடுவாளாம். அணுகல் பபூதமுரபித்பதம் சதாம், பாஷ்யகார் திருவடி தான் முதல் சாய்ஸு, அது வேண்டான்னு சொல்ல முடியாது பெருமாள் திருவடியை. என்ன பாஷ்யகார் அந்த பெருமாள் திருவடி தான் நமக்கு உஜ்ஜீவனம்னு ரொம்ப ஆசையாக காட்டி கொடுத்தார். அதனாலே பாஷ்யகார் ஆசைப்பட்ட அவர் பெருமாள் திருவடியை வேண்டாம்னு அடியோட தள்ள முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னா, இலையில பதார்த்தங்கள் நிறைய பரிமாறினான்னா எதை முதல்ல சாப்பிடுவா, எதை ரெண்டாவது சாப்பிட்றதுன்னா, அது மாதிரி அபிலாஷம் இருக்கிறது முதல்ல பாஷ்யகார் திருவடி தான் அபிலாஷம் வந்துருமா. அது மாதிரியாக பாஷ்யகார திருவடியில ரொம்ப அபிலாஷம். பாஷ்யகாருடைய ஸ்ரீசுக்திலேயும் பாஷ்யகாருடைய தானம் பிரபாவத்திலேயும் பாஷ்யாருடைய திருவடியிலேயும் போவது என்பது ஆண்டவனுக்கு அப்பப்போ ஒரு சுவாவம். அது சில பார்த்தவாள் அனுபவித்தவாள் பக்கத்தில் ஏதாவது பிரகரணங்களிலே இது கண்டிருக்கிறவாளுக்கு தெரியும். அபாரமான பக்தி பாஷ்யகாரிடத்தில், பாஷ்யகார் போல உண்டா என்று அப்படி நினைக்கச்சேவே அப்படி கண் உள்ள வாங்கி கலங்கி போகும். அந்த மாதிரியாக பாஷ்யகாரிடத்திலே பிரீத்தி ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. எல்லாத்துக்கும் காரணம் அது ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து பாஷ்யகாருடைய தான் ஆசைப்பட்ட திருமேனி, தமருகந்த திருமேனின்னு சொல்லுவாளே, அந்த திருமேனியை சேவிச்சுண்டு அந்த திருமேனியை அது ஈடுபட்டு அந்த திருமேனியிடத்துலேயே பக்தி பண்ணி அங்கேயே வாசம் பண்ணி கொண்டு இருந்ததுனால அது அது இன்னும் சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் பாஷ்யகாரிடத்திலே பக்தி உண்டு. அந்த மாதிரியான பக்தியும் அந்த ஸ்ரீபெரும்புதூரிலே பாஷ்யகார அனுபவிச்சதுனாலே வரக்கூடியது. எப்படியாக்கும் அமுதனார் பாஷ்யகாரரை அனுபவிச்சு நெஞ்சு கொள்ளாம ராமானுஜருத்தந்தாரிய சொல்லி வச்சு சொல்லாறு தமிழ் ஒரு மூன்றும் ஸ்ருதிகள் நான்கும் எல்லையில்லாறு நதி ஆவும் தெரிந்தவன் என்பதா சொல்லி, நல்லாறு பரவமி ராமானுஜன் என்ன நல்லாறு பரவமி ராமானுஜன் அப்படின்னு, அது மாதிரியாக அது பக்தி பண்ண வைக்கும். பாஷ்யகார திருமேனியானது பக்தி பண்ண வைக்கும். அப்படியான பாஷ்யகாரிடத்திலையும் ஈடுபட்டு ஜானாபிவிருத்தியோடு எழுந்தொழிந்து ஸ்ரீபெரும்புதூரில் எழுந்தொழிந்தார். அவருடைய ஸ்ரீபெரும்புதூர்ல ஸ்ரீமத் ஆண்டவன் எழுந்தூரில் இருந்து அங்க வித்யாபியாசம் பண்ணி அது சிரோமணியும் வாசிச்சு அதுலேயும் தேறி வந்தார். அதே போல இங்கே தமிழ் வித்வானும் அங்கே தான் வாசிச்சார்னு சொல்லுவா. அங்கே வாசி முடிச்சா விட்டு சுவாமிக்கு அடுத்ததாக உத்தியோகம் பார்க்குற வயசு. உத்தியோகம் பார்க்குற வயசுல சுவாமி ஆந்திராவுக்கு எழுதினார். ஆந்திராவுக்கு எழுதினதுல ஒரு விசித்திரமான லாபம் என்னன்னா, ஆந்திராவில் எழுதி அங்கே ஒரு பாடசா அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக சேர்ந்தார். அந்த வாத்தியாராக சேர்ந்த வயசுல அங்கே தெலுங்கு, அது அனாயாசமாக தெலுங்கு கற்றுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக எடுத்து, அதனால சுவாமிக்கு தெலுங்கு அதுவும் ரொம்ப உத்தமமான தெலுங்கு. அங்கே ஹைதராபாத் பக்கத்தில் ஆழ்வார் அது மாதிரியான இடங்களில் அங்கே சம்ஸ்கிருத வாத்தியாராக சேர்ந்தார் சுவாமி. சின்ன வயசுல இங்க தமிழ் வித்வான் படித்தபோது தமிழ் ரொம்ப ஊற்றத்தோட வாசி தமிழ்ல எல்லாம் ஆதி கிரந்தங்கள் எல்லாத்திலும் கூட அடிப்படையான ஜானத்தோட இருக்கணும்னு ஆசையோட வாசிச்சார். அப்புறம் அங்க போனா அங்க தெலுங்கு வாசிக்கச்சே தெலுங்கும் ரொம்ப விசேஷமா ஜானத்தோட அதை அதிகரிச்சார். அதனால ஆசிரியர் ஆண்டவன் தெலுங்கு ரொம்ப சுத்த தெலுங்கா இருக்கும். தெலுங்குன்னா அது சில எல்லா பாஷையிலையும் ரொம்ப பரிஷ்காரமாக பேசுறதுன்னு உண்டு, அதே சமயம் ரொம்ப கொச்சையா தெரு பாஷையா பேசுறதும் உண்டு இல்லையா. சுவாமியினுடையது அது தெலுங்கு ரொம்ப சுத்த தெலுங்கா இருக்குன்னு சொல்லுவோம். அடியனுக்கு தெலுங்கு தெரியாது, அது ரொம்ப பரிஷ்காரமான தெலுங்கா ஸ்ரீமத் ஆண்டவன் பேசுவார்னு சொல்றார். அது மாதிரி தெலுங்கு ஸ்ரீகோஷங்கள்லாம் வாசிக்கிற இப்போ கூட பிராச்சீனத்திலே நம்ம கிரந்தங்கள் எல்லாம் ஆந்திர தேசத்திலே அதுவும் விசேஷமாக தேசிய கிரந்தங்கள்லாம் நிறைய தெலுங்குல தான் அச்சுட்டு இருக்கா. இங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு புத்தகம் போட்டாலோ அதை விட இன்னும் அதிகமாகவே தெலுங்கு தேசங்களே புத்தகம் போட்டிருக்கா. அப்படியாக தெலுங்கு தேசத்திலே நம்ம சம்பிரதாய கிரந்தங்கள் ரொம்ப அச்சான காலம் அது. அதுல எழுத்துக்கள் எல்லாம் தெலுங்குல இருக்கும். அந்த தெலுங்கு புத்தகங்கள் இப்பவும் ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு தெலுங்கு வாசிக்கிறது அனாயாசம். தெலுங்குல எல்லாம் இந்த பழக்கம் தான். எல்லாம் எல்லா சாமர்த்தியங்களும் அந்தந்த காலத்திலே பெருமாள் அப்பப்போ அப்படியே சேர்த்து விட்டு சேர்த்து விட்டு ஏகப்பட்ட வித்தைகளுக்கு ஆசிரியமா இப்போ ஸ்ரீமத் ஆண்டவன் எழுதியிருக்கார். தெலுங்கு வாசிக்கும்படியா இருந்தது. அத ஒரு சுவாமியை சொல்லுவார், ஸ்ரீமத் ஆண்டவன் நம்ம சேர்ந்த போது ரொம்ப பால்யமான திருமேனி, ஞான அபிவிருத்தி நிறைய இருந்தாலும் திருமேனி ரொம்ப பால்யமான திருமேனியோட அந்த ஸ்கூல்ல சேர்ந்த போது அங்க இருந்த ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, என்ன இந்த பையன் என்ன பாடம் சொல்ல வந்தானா படிக்க வந்தானா அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப பால்யமான திருமேனி சுவாமிக்கு. அப்படி சொன்னவரே அவரே பின்னாடி அந்த சுவாமி பாடம் எடுக்கிற அழகும் அந்த பசங்களுக்கு அது சொல்லி கொடுக்கறதும் பசங்களுமே கூட கவனிச்சு நல்ல வித்தியார்த்திகளா மாறுறதையெல்லாம் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போனான். இந்த சுவாமியா நாம படிக்க வந்த சுவாமின்னு சொல்லுவோம்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டான் அப்படின்னு சொல்லுவா. அப்படியாக அங்க அங்க கொஞ்ச நாள் அங்க தெலுங்கு தேசத்துல இருந்து தெலுங்கையும் கத்துண்டு அங்கேயும் நல்ல கீர்த்தியோடு எழுந்திருந்தார். அப்புறம் திருப்பி இங்க தமிழ் தேசத்துக்கு வந்துவிட்டார். அப்படி அரசு கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் வாத்தியாராக சேர்ந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சம்ஸ்கிருதத்தை ஒழிச்சுட்டாள் இங்கதான் இங்க ஒழிச்சு தமிழ் வாத்தியாராக சேர்ந்தார். தமிழ் வாத்தியாராக சேர்ந்து பல பள்ளிக்கூடங்களில் இருந்தார். அதில் விசேஷமாக மலையாங்குளம் அப்படின்ற அந்த ஊரில் தான் ரொம்ப நாள் இருந்தார். அதுக்கப்புறம் வேளாமூர் கடைசியாக இருந்தபோது ஸ்தானத்துக்கு எழுந்த போது வேளாமூர் எங்கள் அங்கே பக்கத்தில் ஒரு எலப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த எலப்பாக்கம்ன்ற ஊரில் பள்ளிக்கூட வாத்தியாராக இருந்தார். இங்கே இங்கேன்னு அது 7 மைல், வேளாமூர்லேருந்து எலப்பாக்கம்ன்றது ஒரு 7 மைல் இருக்கும். தினமும் சைக்கிளில் போயிட்டு வருவார். சொக்கா போட்டுக்க மாட்டார். அப்படியே அப்படியே உத்திரியத்தை போட்டுட்டு போயிட்டு வருவார். எல்லா இடத்துலையும் எப்பயும் கௌரவமான ஒரு திதியில் இருந்துட்டு பாடம் சொல்லி கொடுக்கறதும் அதே போல பழகிறதும் ஒத்தாசை பண்ணுறதுமா. இதில் ஒத்தாசை பண்ணுறதுல ரொம்ப அதிக ஒத்தாசையாக இருந்து சுவாமியினுடைய வைத்திய சாஸ்திரம் தான். இந்த வேளாமரை சுற்றி இப்போவுமே கூட மதுராந்தகம் போச்சு சோத்து பாக்கத்தை தாண்டி போன வேளாமூர் போகிற வரைக்கும் மத்தியத்தில் நிறைய காடுகள் இன்னும் கூட இன்னும் அந்த காடுகள் இன்னும் ஜீரணமால இன்னும் காடு காடாகவே தான் இருக்கு. அது இன்னும் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடியெல்லாம் நல்ல காடு, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளாட்டு போட்டுருக்கான். அப்போ அந்த காடுகளிலே போய் மூலிகைகளை எந்த மூலிகை எங்கே இருக்குன்றத பார்த்து வச்சுக்கிறது, தேவையான போது அந்த மூலிகைகளை போய் கிரகிச்சுன்னு வருது, அதுதான் காடு. அது பயங்கரமான ஒரே புதர் மண்டி கிடக்க கூடியதான காடுல போய் சாமர்த்தியமாக அதெல்லாம் கிரகிச்சணும். இதெல்லாம் ஒரு தனி ஒரு ஈடுபாடும் வேணும், அதே சாமர்த்தியம் வேணும், பயம் இல்லாமையும் வேணும். காடுகளிலே போய் விஷயங்களை வஸ்துக்களை கிரகிக்கிறதுன்றதுக்கு அது காட்டுவாசிக்கு தான் சாமர்த்தியமே ஒழிய நம்மளை மாதிரி எல்லாம் பிராமணர்களுக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. சுவாமிக்கு அதெல்லாம் நல்ல துணிச்சல், எல்லாம் போய் எங்கெல்லாம் தேடி வச்சுட்டு எடுத்துன்னு வந்து செஞ்சு கொடுத்துட்டு மருந்து பண்ணி கொடுத்துட்டு தகுந்த வைத்தியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அந்த அந்த பிரதேசத்திலேயே ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஸ்தானத்தில் இருந்தார். யாராக இருந்தாலும் உடனே ஏதாவது தங்களுடைய பிரச்சனைன்னா சரி, இதே மாதிரி இந்த வியாஜியம் வழக்கு சண்டை இந்த ஊர் சண்டை கிரி சண்டை எல்லாத்துக்கும் இவர்கிட்ட தான் வந்து மத்தியஸ்தம் கேட்பான், நீங்கள் சொல்லுங்கள் சாமி நாங்கள் கேட்குறோம்னு. அது மாதிரி எல்லாம் ஒரு தனி ராஜ்யமே, இது ரெக்கக்னைஸ்டு ராஜ்யம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த ஜனங்களுடைய மனசில் ஒரு அபிப்பிராயமான ரெக்கக்னைஸ்டு ராஜ்யம்தான். எல்லா விஷயத்துக்கும் சுவாமி இடத்துல வந்து கேட்டுக்கிறது என்பதாக எழுந்திருந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான கீர்த்தியோடு எல்லாருக்கும் உபகாரமாக இது மாதிரி ஞானத்தையும் அபிவிருத்தி பண்ணிட்டு தனி பிரபாவத்தோடு சுவாமி எழுந்திருந்தார். அப்படியே எழுந்திருக்கு இப்படியே இருக்குச்சேதான் வந்து ஆசிரியிக்கிறது வரநியாசம் யாரிடத்துல பண்ணிக்கிறதுன்னு யோஜனை வரைச்சே தான் வசந்த சம்பிரதாயமாக அதுவும் ரொம்ப விசேஷமான கீர்த்தியோட பாரதம் எல்லாம் சஞ்சாரம் பண்ணி உத்தம ஆச்சாரியராக திருக்குழந்தை ஆண்டவன் எழுதியிருக்கிறதுனாலே திருக்குழந்தை ஆண்டவனிடத்துலேயே வந்து காலக்ஷேபம் பண்ணி திருவடியிலே ஆத்மபரசம் படம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு அள்ளி ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான கடைசி வருஷங்களிலே இந்த ஆசிரியிச்சு திருக்குழந்தை ஆண்டவரிடத்திலே பூர்ண அபிமானத்தையும் பெற்றுக்கொண்டு அவரிடத்திலே காலக்ஷேமும் பெற்றுக்கொண்டு பரநியாசத்தையும் அனுகிரகிக்கப்பட்டு அதனாலே இந்த ஆசிரம சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு ரத்னம் திடீர்னு கிடைச்சா போலே சுவாமியினுடையதான லாபம். பூர்வாச்சாரியால் 10 பேருடையதான அபிலாஷையும் சேர்ந்து ஒரு ஆச்சாரியராக கிடைச்சா போலே இப்போ நமக்கு கிடைச்சிருக்கார் என்று இந்த அளவிலே ஒரு சுருக்கமாக சுவாமியினுடைய பூர்வாசிரம ஒரு சரித்திரத்தை கொஞ்சம் அனுபவிச்சுட்டோம். மேற்கொண்டு அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார் கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம.
ஹரியந்தாசன் சுவாமி.
ஆ
அடியன் பரம பாக்கிய சுவாமி.